மத்தேயு 15 அதிகாரம் 21 28 வரைக்கும் இந்த கானானிய ஸ்திரியை பத்தி பகுதியை நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அறிந்தால் ஒரு விசுவாசியாக இதுதான் என்னுடைய மிகப்பெரிய தேவை, ஒரு முக்கியமான தேவை அப்படின்னு எதை நீங்க சொல்லுவீங்க? நம்ம எல்லாரும் ஜூம் ஆப்ல மூலமா பிரசங்கம் கேட்கறதுனால ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்டா எல்லாருக்கும் ஒரு விழிப்பு வரும். அப்படியே தூங்கிட்டே இருக்க மாட்டீங்க, ஒரு விழிப்பு வரும். என் இதயத்தை நான் அறிஞ்சு ஆராய்ந்து பார்த்து ஒரு விசுவாசியாக இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆவிக்குரிய தேவை அப்படின்னு வந்துச்சுன்னா என்னவா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய மிகப்பெரிய தேவை ஒரு விசுவாசியாக நாம் விசுவாசத்துல வளர வேண்டும். வெரி பெரிய தேவை. நம்ம இந்த வாக்கு தத்தங்கள் பாடங்களையும் மீண்டும் மீண்டுமாக உணர்த்தப்படுகிறோம். ஏன் இந்த வாக்கு தத்தங்கள் அருமையா இல்லாதது? காரணம் நம்முடைய விசுவாசம் குறைவு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம காலத்துல அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம். நிறைய பேர் விசுவாசிகள், எங்க இருந்தாலும் விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப அரிது, ரொம்ப கொஞ்சம் தான் ஒரு முதிர்ந்த விசுவாசிய நம்ம பார்க்கறது. முதிர்ந்த விசுவாசினா ரொம்ப நாள் இருந்து முடியலாம், வயசான விசுவாசி பத்தி நான் பேசல. விசுவாசத்தில் ஆழமா வளர்ந்து ஒரு உச்சக்கட்டையே அடைந்த நிலை. உங்களுக்கு தெரியுமா, விசுவாசத்துல வந்து ஒரு டிகிரி நிலைமை இருக்குது. ஒரு அருமையான நம்ம வளர்ந்து 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 போய் அடையக்கூடிய நிலையில ஒரு சிறந்த நிலை வந்து ஒரு டிகிரி வாங்குற மாதிரி. அந்த நிலைக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா அஷூரன்ஸ்னு பேர். அஷூரன்ஸ், விசுவாசத்தை குறித்த, ரட்சிப்பை குறித்த நிச்சயம். எனக்கு பிடிச்ச நம்முடைய விசுவாச அறிக்கையில் இருக்கிற ஒரு அருமையான அதிகாரம் வந்து சாப்டர் 18. அது வந்து கிருபையை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் ஆன நிச்சயம். அதாங்க டிகிரி. நம்ம விசுவாசத்துல வளர்ந்து 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 அந்த அஷூரன்ஸ் ஸ்டேஜுக்கு வரணும். அப்படி வரும்போது அதான் அந்த நேரத்தில் என்ன ஆகுது, நமக்கு எல்லாமே உண்மையாக மெய்யாகவே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி, மெய்யாகவே நான் அழைக்கப்பட்ட, மெய்யாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்னு பரிசுத்தாவியானவர் வந்து தவறளைக்காதபடிக்கு நம்மளுடைய ஆவியோடு ஒரு சாட்சி கொடுக்கிறது. மெய்யாக தேவனுடைய புள்ள அப்படின்னு, மெய்யாக தேவனுடைய சுதந்திரவாளி அப்படின்னு. அந்த அதிகாரம் ரொம்ப அருமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்றதை பார்க்கலாம். நாம் விசுவாசத்துல வளர்ந்து வளர்ந்து அந்த ஸ்டேஜ் அடையணுங்க. யாரோ ஒருத்தர் தியாலஜியில டிகிரி எடுக்கணும், எப்படி எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தியாலஜியில டிகிரி எடுக்கிறத விட இதுல டிகிரி வாங்கணும். விசுவாச வாழ்க்கையில டிகிரி வாங்குறதுனா என்ன? விசுவாச ரட்சிப்பின் நிச்சயத்தின் ஒரு ஸ்டேஜ் அடையிறது. அந்த ஸ்டேஜை அடைஞ்சவங்க, அஷூரன்ஸுக்கு வந்தவங்க ரொம்ப கொஞ்சம் பேர், ரொம்ப அரிதுதான் பாக்குறது இந்த காலத்துல. எல்லாரும் விசுவாசியும்லாம், ஆனா அந்த ஸ்டேஜ் அடைஞ்சவங்க யாரு? விசுவாசத்தில் முதிர்ந்த நிலை. ஆண்டவருடைய பெரிய விருப்பம் ஒவ்வொரு விசுவாசிக்கும், நம்முடைய மிகப்பெரிய தேவையும், நாம் விசுவாசத்தில் வளர்ந்து விசுவாசத்தில் முதிர்ந்து அந்த உறுதி, ரட்சிப்பை குறித்த நிச்சயத்த ஸ்டேஜ அடையணும். அதை எப்படி செய்யறாரு? ஆண்டவர் வந்து நம்ம விசுவாசத்தை பரிசுத்தப்படுத்தி சோதித்து நம்ம விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது, அந்த நிலையை நாம் அடையும் போது ஒரு விதங்கள்ல பரலோகத்தின் ஆசீர்வாதங்களின் சாவியை நம்ம கையில கொடுத்துடுற மாதிரி. அதான் அந்த ஸ்டேஜ். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்ப எல்லாத்தையும் நம்ம கொடுத்துறது இல்லை இல்லைங்களா? கார் கீ பைக் கீ கொடுக்க மாட்டோம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம், பேங்க் இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டோம். ஆனா அதுங்க டிகிரி வாங்கி தங்க ஒரு நிலைமைக்கு பொறுப்போடு எல்லாம் உணர்ந்து வரும்போது என்ன பண்றோம்? எல்லாத்தையும் அதுக்கு கொடுக்குறோம். அதே தான் அஷூரன்ஸ் ஸ்டேஜ். அந்த நிலை வந்த பிறகு எல்லா பரலோகத்தின் சாவியே, ஆசீர்வாதத்தின் சாவியே நம்ம கிட்ட கொடுக்குற மாதிரி பாருங்க. நம்ம விசுவாச அறிக்கை சொல்லு, அந்த நிலையை நாம் அடையும் போது நம்ம இருதயம் விசாலமாக்கப்பட்டு, அந்த நிலையில் நமக்கு நடக்குமா? இப்ப இருக்கிறது குறுகிய இருதயம், விசாலமாக்கப்பட்டு தேவனுடைய முழுமையான சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறது. பரிசுத்தாவியினால் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறது. எப்பொழுதும் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுகிறது. தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். நம்முடைய இருதயம் பலத்தினால் சந்தோஷத்தினால் ஒவ்வொரு ஆவிக்குரிய கடமையை செய்வதற்கு மிகுந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறது அப்படின்னு ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. அதான் நம்முடைய ஸ்டேஜ் இல்லைங்களா. கடவுள் அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகணும்னு பார்க்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் என்ன அடையணும்? அஷூரன்ஸ் ஸ்டேஜுக்கு போகணுங்க. கேள்வி என்ன, கடவுள் எப்படி நம்மளை அந்த அஷூரன்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறார்? ஒரு விசுவாசி எந்த எதை பயன்படுத்தி அந்த நிச்சயத்தின் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறார்? ஆண்டவர் தன்னுடைய வேத வசனம் ஜபத்தோடு கூடி ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு எப்பவும் பயன்படுத்துறார். பாருங்களேன், நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் பலவிதமான உபத்திரவங்களும் இதனோட நோக்கம் என்ன, ஆண்டவர் ஏன் இதை எனக்கு கொடுத்துருக்கிறார்னா நம்ம அந்த ஸ்டேஜ் அடையணும். இந்த ஸ்டேஜ் அடையணும். இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதி மத்தேயு 15வது அதிகாரத்தில் இந்த கானானிய ஸ்திரீயில பரிசுத்தாவியானவர் வந்து ஒரு சரித்திர நிகழ்வை எடுத்து இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசத்தை எப்படி வளர்க்கிறார்னு ஒரு அருமையான படம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. வண்டர்ஃபுல் பிக்சர். ஆண்டவர் வந்து இந்த பெண்ணை வந்து பல திருப்பி திருப்பி பல விதமான உபத்திரவத்தில் அவர் உள்ளாக்குறார். ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம், ஏன் இவ்வளோ கொடுமையாக நடத்துறாருன்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி நடத்துறவரே இல்லையே, என்னிடத்தில் வருகிறவரை நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன்னு சொன்னவர் இந்த பெண்ணை விரட்டி விரட்டி விடுற மாதிரி தெரியுது. இந்த உபத்திரம் எல்லாம் நடந்த பிறகு அந்த பெண் ஒரு விசுவாச முதிர்ச்சி ஒரு டிகிரி ஸ்டேஜ் மாதிரி வந்த பிறகு 28வது வசனத்தில் சொல்றாரு, ஒரு உணர்ச்சி வசமா, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. விசுவாசம் பெரிது, மூல பாஷையில உன் விசுவாசம் மெகாஃபேட், மெகாஃபேட். இதான் விசுவாசத்தின் நிச்சய ஸ்டேஜ். இதை அடையணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் பல விதத்தில் நம் வாழ்க்கையில உபத்திரவங்களை பயன்படுத்தி நம்மளை அங்க கொண்டு போறது. பாருங்களேன், அநேகருக்கு இருக்கிற விசுவாசம் செத்த விசுவாசம், இன்னும் அநேகருக்கு இருக்கிற விசுவாசம் அற்ப விசுவாசம், ஆனா ரொம்ப அரிதான மக்களுக்கு தான் பெரிய விசுவாசம் இருக்கு. பெரிய விசுவாசம். நம்ம எல்லாருடைய ஏக்கம் வாஞ்ச ஜபம், நான் கூட காலையில எந்திரிச்சு ஒரே காரியத்தை நாடுகிறேன் ஆண்டவரே, ஒரே காரியத்துக்கு ஜெபம் பண்ற ஆண்டவரே, நம்ம சப மக்கள் என்னையும் சேர்த்து எல்லாருக்கும் நாங்கள் விசுவாசத்தின் நிச்சயம் அடையிறதுக்கு, இந்த விசுவாசத்தில் பெரிதான இந்த பெண்ணுடைய ஸ்டேஜ் அடையிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். தேவன் தான் நமக்கு இந்த பகுதியின் மூலமாக பாடங்கள் மூலமாக இதை பேசட்டும், நம்ம இருதயத்துக்கு பேசட்டும். மூணு தலைப்புகள்ல இதை படிக்க போறோம். என் பிரசங்கத்துக்கு பழகினவங்க எப்பவும் தலைப்பு இருக்கும், இந்த தலைப்புகளை ஞாபகம் வச்சுக்கணும். மூணு தலைப்புகள், இந்த மூணு உபத்திரவங்கள் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில, மூணு பிரச்சனைகள், மூணு டெஸ்ட். இந்த பெண் ரஷ்யரன்ஸ் போறதுக்கு முன்னாடி, நம்ம டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி டக்குனா டிகிரி கொடுத்துட்றாங்க இல்லைங்களா. 3 வருஷம் இப்போதான் மாத்திட்டாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில. ஆனால் முன்னாடி 3 டெஸ்ட் இருந்துச்சு, 3 வருஷம் டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் தான் டிகிரி. அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு 3 சோதனைகள், அதில் அதுக்கப்புறம் அவ அந்த நிலையை அடையிறான்னு பார்க்கிறான். ஓகே, முதலாவது சோதனை, தற்காலிகமான அமைதல், தற்காலிகமான அமைதல். 21வது வசனம், பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். எங்கிருந்து புறப்பட்டார்? கலிலேயால இவ்வளவு நாள் ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அங்கிருந்து புறப்படுறாரு. எங்க போயிட்டு இருக்காரு? தீரு சீதோன். ரொம்ப ஆச்சரியம், ஏன் இந்த இடத்துக்கு போறாரு? இது புறமதஸ்தர் இடமாச்சே, இதெல்லாம் ஜென்டைல் கிரவுண்ட், இஸ்ரவேலே இல்லை இது, அந்த இடத்துக்கு போய் போயிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியம், ஏன் அங்க போனாரு? அவரே சீஷர்களுக்கு பார்த்து அவர் ஊழியம் செய்யும் போது புறமதஸ்தர்களுக்கு போவாதீங்க, இஸ்ரவேலுக்கு மட்டும் போவாங்க, காணாம போன இஸ்ரவேலே தேடுங்கன்னு சொன்னவர் இவர் ஏன் இங்க போறாருன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க அவர் ஊழியம் செய்யறதுக்கு போகல. போறதுக்கு 3 காரணங்கள், அரசியல் எதிர்ப்பு. ஏரோது வந்து இவர் தான் யோவான் ஸ்தானான்னு சொல்லி இவரை பிடிச்சி உள்ள பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு, கொல்லணும்னு பார்த்துட்டு இருக்காரு. மத எதிர்ப்பு, மத தலைவர்கள் போன வார்த்தை கூட நம்ம பார்த்தோம் எவ்வளவு கோபம் ஊட்டிட்டாரு அவங்களன்னு, அவங்க இவரை கொல்லணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மக்களுடைய தொல்லை, இவங்கிட்டெல்லாம் தப்பிச்சிருந்தாலும் மக்கள் கிட்ட தப்பிக்க முடியாது. அவங்க வந்து பிடிச்சவர் எப்படியாவது ராஜா வாக்கணும்னு பாக்குறாங்க. இவர் 13வது அதிகாரத்துல நீங்க கவனிச்சுக்கிட்டு வரலாம், ரெஸ்ட் எடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறார். தன் சீஷர்களோடு கொஞ்சம் நேரத்தை செலவெடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சிச்சா? கடல் பிடிச்சி கலிலே அந்த பக்கம் போனா கால்நடையா ஓடி வந்துட்டாங்க. அங்க பகலெல்லாம் ஊழியம் செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. அங்க இருந்து கேடரிங்ஸ்னு போனா அங்க பன்னிகள் போயிருச்சுன்னு சொல்லி அவரை விரட்டி விட்டுட்டாங்க. அங்கிருந்து கெனசரட் போனா அவர் அடையாளம் பார்த்துக்கிட்டு ஃபுல்லு பண்டிகை, அற்புதங்களின் பண்டிகை. அவர் நிழல் விழுந்தாலும் சுகமாகிற, அவருடைய துணியினுடைய முனை தொட்டாலும் சுகமாகிறதுக்கு அப்படி ஆயிடுச்சு. எங்க ரெஸ்ட் எடுக்கிறது? அதனால இவர் என்ன பண்ணாரு, இந்த ஊரே கொஞ்ச நேரம் வேணாம்ப்பா அப்படின்னு இஸ்ரவேல் தலைவர்கள் அந்த அரசியல் அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே அங்கு ஊழியம் செய்வதற்கு போகல. புறமதஸ்தர் இடத்துக்கு தன் சீஷர்களோடு நேரம் செலவிட்டு ஓய்வெடுக்க, இப்படியே போயிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுக்கு போறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். மார்க் 7:24 நமக்கு சொல்லுது, அவர் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அதுக்குள்ள அவர் இருப்பது, பாருங்க, ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. ஒரு வீட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம ஒரு முகமுடி போட்டு போற மாதிரி போய் அங்க அமைதியா இருந்துடலாம், இவர் இயேசுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, ஆனா அப்படி இருக்க முடியல. ஏன்? 22வது வசனம், அப்பொழுது அப்படி அமைதியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அப்பொழுது ஒரே சத்தம் வீட்டுக்கு வெளியே, ஒரே கூக்குரல். எங்க வீட்டுல எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுல குப்பை வாடுற அம்மா வந்து அதுக்கு மாசம் மாசம் காசு கொடுப்போம், அது கொடுக்கலன்னா வீட்டுக்கு வெளியே வந்து ஒரே சத்தம் போடும், நாங்க கொடுக்க மறந்துட்டோம்னா ஓனு கத்தம், ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம், ஒரே சத்தம் வீட்டுக்குள்ள. என்னப்பான்னு பார்த்தா 22வது வசனம், அப்பொழுது அந்த திசையில் உள்ள திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். கொடிய கூப்பிட்டாள்ன்றது ராங் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருந்தா, கிரைட் அவுட், ஷவுட்டிங் அட் அஸ், அதான் கத்திக்கிட்டு இருக்கிறா. யார் இந்த பெண்? இவ கானானிய ஸ்திரீ. இவ ஒரு யூதன் இல்ல. ஒரு யூதனை கேட்டோம்னா, அப்பா யாருப்பா பரலோக ராஜ்யத்தில் வரவே முடியாதுன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஒரு கானானிய ஸ்திரீ தான், இந்த பெண்ணை தான் சொல்லுவார். ஏன்? முதலாவது இவ பெண், சாதாரண பெண் இல்ல. பெண்ணுங்க அந்த டைம்ல உயர்வா எடுத்து இப்ப மதிக்க மாட்டாங்க, யூதர்களுக்கு மத்தியிலையும் சரி. கானானிய ஸ்திரீ பாருங்களேன், சமுதாயத்திலேயே ரொம்ப லோ லெவல கானானிய ஸ்திரீ. கானானியர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த தேசத்தின் உண்மையான குடிமக்கள் அவங்க தான். ஒரிஜினலா இந்த தேசத்துல குடியிருந்தது அவங்க தான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கூட்டு வந்து கானானியர்களை விரட்டி தான் இந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுத்த. இதெல்லாம் அவங்களுடைய லேண்ட். இப்பெல்லாம் சில குரூப்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இது இந்துங்களுடைய லேண்ட், இதெல்லாம் அவங்க இருக்கக்கூடாது இவங்க இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இது ஒரிஜினலா அவங்க இருந்த பூமி. அது ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த லேண்ட். அந்த கானானிய ஸ்திரீ ஆக்சுவலா ஆண்டவர் அந்த காலத்திலேயே, ஆபிராம் காலத்திலேயே இவங்க மிகவும் அருவருக்கத்தக்க விக்கிர ஆராதனை, மிகவும் மனித குலத்துக்கே ஒரு கலங்கமான ஜனங்கன்னு சொல்லி இஸ்ரவேலை பயன்படுத்தி அவங்களை முற்றிலுமா அழிக்கணும்னு நினைச்சார். அவங்கள முற்றிலுமா அழிங்க, ஒருத்தரை விடாம அழிங்க. இன்னைக்கு உண்மையாவே இந்த பெண் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் கீழ்படியாம போனதுனால. அவங்க முற்றிலுமா கானானியர் அழிக்கல இல்லைங்களா, உடன்படிக்கைக்கு வெளியில இருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீயா வந்து வெளியே கத்திக்கிட்டு இருக்கிறா. என்ன என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் தட் ப்ராப்ளம்? அவ 9 மாசம் சுமந்து பெற்று எடுத்த தன்னுடைய மகள், அருமையான மகள், அவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. பிசாசு பிடிச்சிருக்கு, சாதாரணமா பிடிக்கல. சில பேர் பிசாசு பிடிச்சா அவமானமா இருப்பாங்க. என்ன போட்டிருக்கு? மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். க்ரூல்லி டீமன் பொசஸ், கொடிய வேதனைப்படுகிறார். என்ன மாதிரி வேதனைப்படுகிறார் நமக்கு தெரியல. ஐ திங்க் வி கேன் கெஸ். கொஞ்சம் யூகம் பண்ணோம்னா இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கிட்டாவே இஸ்ரவேல் நாடே கொஞ்சம் வெளியிலாவது ஒழுக்கம் உள்ளவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், அவங்களுக்குள்ளேயே பிசாசு பிடிச்சா எப்படி ஆச்சுன்னு பார்த்தோம். ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிச்சி சமுதாயத்திலேருந்து அவன் வெளியே தள்ளப்பட்டு கல்றைகள்லையோ குகைகள்லையோ வாழ்ந்துகிட்டு அந்த மலைகளுக்கு மத்தியில ஓனு பைத்தியம் பிடிச்ச மிருகம் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பார். கல்லெல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் கீறிக்குவான், கீறிக்கிட்டு முதல்லாம் கீறிக்குவான். அவனை பிடிச்சி கட்டி போட்டா அந்த சங்கிலி செயின் எல்லாம் உடச்சுக்கிட்டு வருவான். கட்டுப்படுத்தவே முடியாது, அந்த வழிய யாருமே போக முடியாது, விடவே மாட்டான் இல்லைங்களா. அவங்க பிடிச்சி கடிச்சு கொடுமை பண்ற அந்த ஒரு மெய் சிலுக்க வைக்கக்கூடிய படத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பிசாசு பிடிச்சா என்ன ஆகும்? அந்த மனுஷனுக்கு இன்னொரு ஒரு பையன், ஒரு அப்பாவுடைய மகனுக்கு சின்ன வயதுலயே பிசாசு பிடிச்சதுனால அந்த பிசாசு அவனுக்குள்ள என்னென்ன செய்துன்ற கொடுமையை அவன் வெளிப்படுத்தாத படிக்க அவன் வாய ஊமை ஆக்கிடுச்சு. ஆக்கிட்டு அவனை வந்து திடீர்னு வந்து பிடிக்கவும் பிடிச்சி அவனை பூமியில தள்ளி அவன் வாயில நுறையா கொட்டும், நிறையா கொட்டி சடன்னா சில நேரத்தில் உடம்பு ஸ்டிஃப் ஆகிடும். சில நேரத்தில் அவனை பிடிச்சி தண்ணியில் தள்ளுறது, நெருப்பில் தள்ளுறது, இதெல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு. நான் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ளேயே வெளி ஒழுக்கம் உள்ள குள்ளேயே பிசாசங்களை அந்த டைம்ல பிடிச்சிச்சுன்னா கானானியர் இதுக்கு முன்னாடி 1800 வருஷத்துக்கு முன்பதாக அவங்களுடைய கொடுமை, அவங்களுடைய அக்கிரம, அசிங்க அருவறுப்புகளை, விக்கிராராதனை, மூட நம்பிக்கையை பார்க்க முடியாம ஆண்டவர் முற்றிலுமா அழிக்கணும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அழிக்கணும்னு நினைச்ச ஜனங்க எவ்வளவு அருவறுப்பு இருக்கும் அவங்களுக்கு மத்தியில ஒருனுக்கு பிசாசு பிடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனா ஒரு பையனா இருந்தாலும் பரவாயில்ல, இவ பெண், வாலிப பெண், அவளுக்கு பிடிச்ச அந்த பிசாசு அவளை என்னென்ன பண்ணோன்னு நம்மளால யோசிக்க முடியுமா? அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெத்தெடுத்த தாய், அந்த பிசாசு பிடிச்ச பிள்ளைய இப்படி அந்த கொடுமை நடக்கும்போது, தன் வாலிப பெண்ணுக்கு இப்படிலாம் நடக்கும்போது அதை பார்க்குற தாயுடைய மனசு என்ன பாடுபடும்னு அவளோடு பரிதபிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, அந்த கொடுமையில் டெஸ்பரேஷன்ல அவள் என்ன பண்ணியிருக்கிறா? வந்து வீட்டுக்கு வெளியே கத்துறா, கத்துறா. அவளை வந்து என்ன, இயேசு கிட்ட வரும்போது எப்படி வரணும்? விசுவாசத்தோடு வரணும். அவளுக்கு விசுவாசம் இருக்கா? அவள் விசுவாசத்தை பாருங்க. விசுவாசம்ன்றது விசுவாசிக்கிறேங்க, விசுவாசிக்கிறேன், என்ன விசுவாசம், எனக்கு விசுவாசம் இருக்குங்க. என்ன விசுவாசம்? விசுவாசம்ன்றது ஒருத்தர் மேல, ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருக்கணும், அதான் உண்மையான விசுவாசம். சும்மா விசுவாசிக்கிறேன் இல்ல, எல்லா எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன், அதில் விசுவாசம். இயேசுவை விசுவாசம் கரெக்டான பிற நம்பர், இயேசுவை விசுவாசிச்சு வந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, விசுவாசம் வந்து சின்ன வயதுல இருந்தே விக்கிரகங்களை, கானானியர் அருவறுப்பான விக்கிரகங்கள், பாகாலோ அந்த அஷ்டராத்ன்ற விக்கிரம் அருவறுப்பான விக்கிரகங்கள், அதெல்லாம் வணங்கிட்டு வந்தவர், எத்தனை வகையான பூஜைகள், எத்தனை வகையான சடங்காச்சாரியங்கள், எத்தனை வகையான அருவறுப்பான காரியங்களை அவர் செஞ்சுட்டு வந்திருக்கா? யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பா, என் பிள்ளைக்கு நல்லா ஆகணுமே அப்படின்னு. நம்ம ஜிஆர்டி ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு மூளையில கொஞ்சம் பிரச்சனை, ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சாங்க, அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஒரு பூஜாரி கிட்ட கூட்டு போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாண்டில ஃபுல்லா கறியை போட்டு அதை கொளுத்தி அதை சூடு பண்ணி அந்த பொண்ணு மூஞ்ச அது மேல அமுத்தி விட்டார். யோசிச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மூஞ்செல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு. ஏன் பாண்டில? நம்ம ஊர்ல 21வது நூற்றாண்டுலயே அந்த மாதிரி பேய் பிடிச்சவங்களுக்கு விரட்டத்துக்கு அப்படி பண்றாங்களே, அந்த காணாமியர்கள் அந்த பொண்ணை என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுடைய சடங்கு அது எல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து பாருங்க, யோசிச்சு பார்க்க முடியுமா? இதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவளுக்கு என்ன உணர்ந்திருக்கா, இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் வல்லமை இல்லை, இது எதுவுமே என் பிள்ளைய காப்பாத்தாது, இது எதுவுமே உண்மையான கடவுள் இல்லை. பாருங்களேன், நேற்று கூட பார்த்தீங்கன்னா பலவிதமான தெய்வங்கள், ஒரு யானை பொம்மைங்களை வச்சுக்கிட்டு நான் கடையில் பார்க்குறேன், ஒரு பொம்மைங்க இருக்கு, அங்கே ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுறாரு, எது நல்ல அழகாக இருக்குது, நல்ல பெயிண்ட், நல்ல மூக்கு, எது இருக்குன்னு பார்த்து அதை வாங்குறாரு, வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லைங்களா. இந்த ஜனங்கள்லாம் இப்படி ஓடுறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு நெகிழ முடியாத சூழ்நிலை வரும்போது தான் அநேக பேர் இதுக்கெல்லாம் வல்லமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து வெளியே வர்றது. பாருங்களேன், அந்த மாதிரி இந்த பெண், இவங்க இவங்கெல்லாம் தேவர்கள், கானானிய கடவுள்லாம் கடவுள் தான், எப்போ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கரமான சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது தான் இதுக்கு வல்லமை இல்லைன்றத உணர்ந்தான். உணர்ந்து இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறான். ஏன், இதுக்கு முன்னாடி அவர் 4வது அதிகாரத்தில் அர்ப்பணம் செய்யும் போது அவருடைய கீர்த்தி எல்லாம் பரவுச்சு. அப்போ இவ கேட்ட உடனே இயேசுடைய சுவிசேஷம் அவர் யாரு, அவர் ஒரு மேசியா, யூதர்களுடைய மேசியான்றத கேள்விப்பட்டு கேட்பதுனாலேயே என்ன வருது நமக்கு? விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் தேவனுடைய இறையாண்மை கிருபையில் அவளுக்குள்ள உருவாச்சு. அவ விசுவாசித்து வந்திருக்கிறா. இங்க என்ன, ஆண்டவரை ரெண்டு டைட்டில் கூப்பிடுறான். ஆண்டவரே லார்ட் தாவீதின் குமாரனே. லார்டுனா என்ன? நீர் இறையாண்மை உள்ள தெய்வீகமான உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாத்தையும் ஆளுகிற லார்ட், நீங்க தான் ஆண்டவர், எல்லாத்தையும் ஆளுகிறவர் இல்லைங்களா? ஆளுகிறவர், எல்லாத்தையும் ஆளுகிறவர், பிசாசையும் ஆளுகிறவர், பிசாசு நாவிகளையும் ஆளுகிறவர். அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்குன்னா, அவர் தான் இதை விரட்ட முடியும், அவர் தான் இதை சரி செய்ய முடியும், எல்லாத்துக்கும் ஆண்டவர் அவர். அவர் எந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருந்திருக்குன்னா, தன் மகளை கூட கூட கூட்டு வரல, அவர் தூரத்துல இருந்தே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா போதும், என் மத தெரியாது அப்படின்ற நம்பிக்கையில வெளியில வந்து கத்துறான். அவர் ஆண்டவர், அவர் தாவீதின் குமாரன். ஏன் தாவீதின் குமாரனாக மேசியா வருவார், வந்து நம்மள இருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் நீக்கி நம்மளை விடுவிப்பார்னு வாக்கு தத்துவத்தெல்லாம் அறிந்திருக்கிறார் அவள். நீ ஆண்டவர், உமால் எல்லாம் முடியும், நீ தாவீதன் குமாரன், மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீர், எனக்கு உதவி செய். பாருங்களேன், அங்க மனம் திரும்புதலும் இருக்கு, விசுவாசம் இருக்கு, மனம் திரும்புதல் இருக்கு. ஏன் மனம் திரும்புதல்னா என்ன? நம்ம ஆராதிக்கிற விக்கிரகங்கள் நம்மளை எல்லாம் விட்டு தேவன் பக்கம், கிறிஸ்து பக்கம் திரும்புறது. அதை பார்க்கலாம். தாவீதின் குமாரனே, அவர் பாரம்பரியத்தை, அவருடைய உறவுகளை, அவருடைய சிஸ்டம், மதத்தை எல்லாத்தையும் விட்டு, பொய் மதத்தை எல்லாம் விட்டு தேவன் பக்கம் திரும்பி இருக்கிறார். அவருடைய உண்மையான மனம் திரும்புதல் பாருங்க. ஆண்டவரே இப்படி வந்து கேட்கிறாளா? அவளுடைய விண்ணப்பம் என்ன? எதன் அடிப்படையில் அவர் கேட்கிறார்? நான் ஒரு கானானிய ஸ்திரீ, இந்த தேசம் எங்களுடைய, இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கிட்டாங்க, ஆனாலும் நீங்க தான் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், அதனால் எல்லாத்தையும் விட்டு நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன். இவ்வளவு தியாகம் நான் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய தியாகத்தின் அடிப்படையில், என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில, என்னுடைய தியாகத்தை விசுவாசத்தை கனம் பண்ணி எனக்கு ஒரு வெகுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாளா? என்ன கேட்கிறா? ஆண்டவரே தாவீதின் குமாரனே, என்ன ரிக்வெஸ்ட்? எதுக்காக? ஆண்டவரே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், மெர்சி, எனக்கு இறங்கும். இறக்கோன்னு வந்துட்டாவே அந்த மனுஷன், அந்த மனுஷி தன்னில எந்த விதமான தகுதியும் இல்லை நான் உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்குன்னு அர்த்தம். உங்களுடைய இறக்கத்தின் மேல சார்ந்திருக்கேன், நான் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், ஒழுங்கா பிள்ளைகளை வளர்த்துருக்கேன், எனக்கு செய்ய மாட்டீங்களா? எல்லாருக்கும் அகங்காரம் இருக்குது, இல்லை. ஹவ் மெர்சி, எனக்கு எந்த உரிமையும் இல்லை, என்னுடைய தகுதியற்ற நிலைமையை உணர்ந்து நான் வந்திருக்கிறேன். அங்க உண்மையான மனம் திரும்புதல் விசுவாசம். அவருடைய விசுவாச அறிக்கை பாருங்க, நமக்கு வச்சிருக்கோம் பெரிய விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை ரெண்டு தான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. என்ன அமேசிங்! இதுல இருக்கிற அதிசயம் என்னன்னா, இஸ்ரேல் தலைவர்களும் சரி, அநேக மெஜாரிட்டி ஆஃப் இஸ்ரேல் மக்களும் சரி, அவர்கள் யாருமே ஆண்டவரை இப்படி கூப்பிட்டதில்லை இல்லைங்களா? இதை அடையாளம் கண்டதில்லை. ஏன்? சொந்த ஸ்பீஷர்களே ரெண்டு வருஷம் ஆன பிறகுதான் இந்த உணர்வுக்கே வந்தாங்க. அதுவும் அரியங்குறையமா தான் உணர்வுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அடுத்த அதிகாரத்துல தான் பேதுருடைய அறிக்கை எல்லாம் வரப்போது. ஆனா இவ இப்படி கூப்பிட்டுருக்கா பாருங்களேன். இப்படி வந்த பெண்ணுக்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட பதிலை கொடுக்கிறார்? 23வது வசனம். அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வாவ், ஒரு வார்த்தை ஒண்ணுமே சொல்லலை. அதிசயம், ரொம்ப ஆச்சரிய விதமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு பெண்ணு ரொம்ப உபத்திரவத்துல, ஒரு தாய் தன் மகளுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னு சொல்லி, தன் இவ்வளவு தீமையில இருக்கிறேன்னு போய் மன்றாடி அழுவும் போது, வீட்டுக்கிட்ட வந்து கதறும் போது, மன உருக்கம் யாருக்குமே வரும். மன உருக்கத்தின் ஊற்றாகி அவரே ஒரு இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லாம இருக்கிறது மிகுந்த ஆச்சரியத்தை நம்ம கொடுக்கணும். அவளுக்கு எவ்வளவு ஏமாற்றம் அடைந்திருக்கும். யாருக்காவது நீங்க பேசி அவங்க ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு சொல்லலைன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? யோசிச்சு பாருங்களேன். இந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றோம், ஏதாவது நம்ம சொல்லி அவங்க ஒரு வார்த்தையும் நமக்கு பதில் சொல்லனா எப்படி கோவம் வருது இல்லைங்களா? ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப இரிட்டேஷன். ரொம்ப அதிசயம். ஏன் என் தேசத்தை விட்டு என் தேச மக்கள்லாம் அவளுக்கு சொல்லியிருக்கலாம், அவர் ஏன் போற அவர்கிட்ட, அவர் ஒரு யூத மிஸ்ஸா மேசியா, அவர் நம்ம தேவன் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி அவர்கிட்ட வந்திருக்கும் போது எல்லா தடைகளை அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஏன் ஏன் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை? ஏன் அமைதலாக இருக்கிறாரு? கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாதா? நான் நம்புறேன் அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஏன் அவர் அமைதலாக இருந்தார்? இப்படித்தாங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தை வளர்க்கறது. இது ஒரு படம், ஓ காட் க்ரோஸ். நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை எப்படி வளர்க்குறார்? கள்ள தீர்க்க தரிசிகள் நிறையா சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து நீங்கள் கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ண உடனே உடனே பதில் கிடைக்கும் உங்களுக்கு, ஜெபம் பண்ணுங்கள் உடனே ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் உங்களுக்கு வியாதியாக இருக்கும், தொடர்ந்து நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா காரணம் என்ன? உங்களுக்கு விசுவாசம் இல்லை, உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறதில்ல. இல்லை, அது தப்பு. கள்ள தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லுவாங்க. அது உண்மையா இருந்தா எவ்வளோ சங்கீதங்களை பைபிள்ல இருந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா எத்தனையோ சங்கீதங்களை எம்மட்டும் மௌனமா இருப்பீர், ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எம்மட்டும் அப்படின்லாம் இருக்கு, நிறைய பைபிள்ல எடுத்துடணும். ஆண்டவர் உடனே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப நாள் பதில் கொடுக்கலன்னா காரணம் என்னன்னா, ஒருவேளை நமக்கு உண்மையான விசுவாசம் இருப்பதுனால. அந்த விசுவாசத்தை அவர் வளர்க்கறதுக்காக, முதிர்ப்பதற்காக, அதை இன்னும் வளர்ப்பதற்காகத்தான் மௌனமாக இருக்கிறார். அதை நம்ம பார்த்து படிக்கணும். பாருங்களேன், நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், இது வாழ்க்கையில் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு கசப்பான ஒரு அனுபவம், ஆண்டவருடைய மௌனம் இல்லைங்களா? ஒரு ஒரு பெரிய ட்ரையல் தான். இப்போ கூட இருக்கிற நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒன்றும் பதில் கொடுக்குற மாதிரியே தெரியலையே. ஏன் ஆண்டவர் ஜபத்துக்கு பதிலே கொடுக்கல? ஏன் அப்படி பாருங்க, ஒரு போய் ஒரு பேர் கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் வெளிப்பிரகாரமா எல்லாம் கொடுத்துட்டா போதும் இல்லைங்களா? வீடு, வேலை, சம்பளம், சாப்பாடு அதெல்லாம் இருந்தா போதும், அதுலயே திருப்தி. ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரா இல்லையா அதை பத்தி கேர் இல்லை. ஆனா உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும், காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய ஐக்கியத்தை அனுபவிக்கணும், பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னு ஏங்கி இருக்கிறவனுக்கு அவருடைய அமைதல் வந்து ரொம்ப வேதனை கொடுக்கும், ரொம்ப வேதனை கொடுக்கும். ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய திருமண வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய உபத்திரம் என்ன, சில நேரங்களில் நம்ம மனைவியோ புருஷனோ பேசாமல் இருந்துட்டான் இல்லைங்களா? எனக்கா எங்கள் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கும், ஏதாவது ஒன்று பேசும், சைலண்டாக இருந்தால் மண்டையே ஒரு ஒரு திட்டவாவது செய்யுங்க, ஆனால் மௌனமாக வந்து இருக்காதுங்க இல்லைங்களா? ஒரு சில வயசு வந்து புருஷர்களுக்கு மௌனத்தின் தண்டனை அது கொடுக்கறது உண்டு. அது நமக்கு திருமணம், ஏன் நம்ம யாரோடாவது நெருங்கி இருக்கணும்னு பார்க்கும்போது, வேற யாராவது அமைதியாக இருந்தால் இருந்துட்டு போ நல்லது, நீ வாயை திறக்காமல் இருக்கிறதுன்னு இல்லாம், நம்ம யாரோடு நெருங்கி இருக்கணும், எல்லா பகிர்ந்துக்கணும், அவங்களோடு வாழணும்னு, அவங்க அமைதியாக இருந்தால் நம்மளால் தாங்கவே ஆகுறதில்லை, மண்டையே வெடிச்சிடும். அதே மாதிரி தான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு ஆண்டவர் அமைதலாக இருந்தா, ஆனால் அது ஆண்டவர் அமைதலாக இருந்துடுறார், அது ரொம்ப வேதனை தான். ஏன் ஆண்டவர் அமைதலாக இருக்கிறாரு? ரெண்டு முக்கியமான காரணங்கள், ரெண்டு முக்கியமான காரணங்கள். யோவான் 11 அதிகாரத்தில் மேரி மார்த்தா அவங்க பிரதர் வந்து இறக்குற நிலைமை, அவர் சொல்லி அனுப்புகிறாங்க சாக போகிறாரு வாங்கன்னு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அமைதலாக வருதே இல்லை, வருதே இல்லை. யாராவது உண்மையாக நேசிக்கிறவங்க இருந்தால் உடனே ஓடி வந்திருக்கணுமே, 6 மைல் தூரம்தான் இருந்தார், வந்தாருன்னா பொழைச்சிக்கலாமே, ஏன் அவர் வரல? சாக விட்டுடுறார். ஏன் சாக விட்டுடுறாரு? அது காரணம் என்ன சொல்கிறார் 4 வசனத்தில்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக வியாதி இல்லை, இது தேவனுடைய மகிமைக்கு, இதனால் தேவ குமாரன் மகிமைப்படுவார். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் போய் அந்த லாசரஸை சுகவீனத்திலிருந்து எழுப்புறதுனால அவருக்கு அதிக மகிமை வருமா, இல்லை லாசரஸ் 2 நாள் காத்திருந்தவன் செத்து போன பிறகு அவர் போய் உயிரோடு எழுப்புறதுனால அவருக்கு அதிக மகிமை வருமா? 2வது விஷயத்துல தான் அவருக்கு அதிக மகிமை வரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உடனே கேட்ட உடனே நமக்கு பதில் கொடுக்கறதுல அவருக்கு அதிக மகிமை வருமா, இல்லை நம்ம கேட்டு காத்திருந்து நம்ம வந்து அதனால ரொம்ப நம்மளுடைய உச்ச கட்டத்துக்கு வந்து நம்முடைய எல்லைக்கே வந்த பிறகு ஒரு புழுதியிலிருந்து நம்மளை உயர்த்தி நம்ம பதில் கொடுத்து நம்முடைய பிரச்சனைகள் தீர்த்து நம்மளை உயர்த்தி வரும்போது அதில் அவருக்கு மகிமை வருமா? ரெண்டாவது விஷயத்துல தான் அவருக்கு மகிமை வரும் இல்லைங்களா. அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம ஏன் மௌனமா இருக்கிறார், அநேக நேரங்களில் ஏன் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறாருன்னா, முதலாவது காரணம் அவருடைய மேக்சிமம் உச்சகட்ட மகிமை அவருக்கு எப்ப வரும்னு தெரியும், அப்பதான் அதுக்கு பதில் கொடுப்பார். அவருடைய மேக்சிமம் மகிமைக்காகத்தான் அவர் காத்திருக்கிறது. ரெண்டாவது காரணம் அது 15வது வசனம் யோவான்லயே சொல்றார், 11 நான் சந்தோஷமா இருக்கிறேன் நாங்க இல்லைன்றதுக்காக, நாங்க இல்லாம அங்க யாரும் செத்து போனதுக்காக சந்தோஷமா இருக்கிறேன்றார். ஏன் ஆண்டவரே? நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு, நாம் விசுவாசத்தில் வளரணும் என்பதற்காக. அவர் அமைதலா இருப்பதற்கு என்ன காரணம்? நாம் காத்திருந்து, நாம் உண்மையான விசுவாசம் இருந்தா அது விடாமுயற்சியா காத்திருக்கும், விடாமுயற்சியா போகும், அது பெர்சிவியர் பண்ணும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு என்ன பண்ணுது, ஆண்டவர்கிட்ட இன்னும் மன்றாடி மன்றாடி அவருக்கு மேல சார்ந்திருக்கும் போது நம்மள அதுல அந்த வழியா அந்த ப்ராசஸ் நேரத்துல நம்ம விசுவாசத்துல முதிரும்படிக்கு வளரும்படி செய்யறார். ஆகவே நம்ம என்ன கத்துக்கிறோம், ஆண்டவருடைய டிலேஸ் எல்லாம், ஆண்டவர் ஏன் டிலே பண்றார், ஆண்டவர் ஏன் மௌனமா இருக்கிறார், மௌனங்கள் அல்ல நம்முடைய விசுவாசத்தின் முதிர்ச்சிக்கு சாதனங்கள். ஏன் எனக்கு பதில் கொடுக்கல, ஏன் ஜபங்களுக்கு நான் கேட்டேன், ஆண்டவர் ஏன் இன்னும் அமைதலா இருக்கிறாரு, உன்னுடைய விசுவாசத்துக்கு முதிர்ச்சிக்கு உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். பாருங்களேன், இந்த பெண்ணுக்கு அதான் நடந்துச்சுங்க, பதிலே கொடுக்கல. அடுத்தது அவர் பாருங்களேன், தன் தேசத்தையெல்லாம் விட்டு மேசியான் இவரை கூப்பிட்டு, இவர் யாருமே அவர் ஊர்ல கூட நிறைய பேர் கூப்பிடல, நான் உணர்ந்து கூப்பிட்டுருக்கேன், அவர் பதில் கொடுக்கலையே. பொதுவா என்ன பண்ணுவாங்க, பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி இவர் இவ்வளோ பதில் கூட கொடுக்காம இருப்பார், இல்லை ஆமான்னு கூட சொல்லுவார், இவரையா நான் தேடிட்டு வந்தேன், ஓகே குட் பாய்ன்னு சொல்லி அவர் போயிட்டாளா, போகல. பாருங்களேன், ஏன் உண்மையான விசுவாசத்தின் வித்து ஒரு உள்ளத்துல இருந்தா அந்த வித்து ஒருபோதும் இயேசுக்கு முதுக காமிக்காது, ஒருபோதும் இயேசுவை விட்டு பின்வாங்கவே மாட்டாது. உண்மையான விசுவாசம் என்ன நடந்தாலும் சரி, அவர் எவ்வளவுதான் மௌனமா இருந்தாலும் சரி, பின்வாங்கி போவே போவாது, அதான் உண்மையான விசுவாசம். அவ தொடர்றா, அவ விடாமுயற்சியா போகிறா. பாருங்களேன், வீட்டுக்கு எதுக்கு போறது, வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கோச்சிட்டு வீட்டுக்கு போனா என்ன இருக்குது, இன்னும் பிடிச்ச பொண்ணு கூட தான் இருக்கணும் அவர்கிட்ட இருக்கிற. பாருங்களேன், இதான் தொடர்ந்து போற நம்முடைய ஜப வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. இந்த பாடத்தை இந்த பெண்ணுகிட்ட நம்ம படிக்காதுதான் நம்முடைய ஜப வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ வீக்கா பூரா இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், ஒரு வாட்டி கேட்கிறோம், ஒரு வாட்டி கேட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் ஆண்டவர் அமைதலா இருக்கிறார். என்ன பண்றோம், சரி அவர் அமைதலா இருந்தா நம்மளும் அமைதலா இருந்துருது, அது அந்த ஸ்டேஜை விட்டே கடந்து போறது இல்லை. எப்படி விசுவாசம் உங்களுக்கு வளரும், எப்படி நம்ம விசுவாசத்துல வளருவோம், எப்படி விடாமுயற்சியா வெறும் கேளுங்கள்னா சொல்லியிருக்கிறார், எத்தனை ஓமைகள் சொல்லியிருக்கார், கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள். அந்த கேட்கிற ஸ்டேஜ்லயே நம்ம ஃபெயில். இந்த பொண்ணு பாருங்க, வெறும் கேட்டது மாத்திரம் இல்லை, அடுத்த ஸ்டேஜுக்கு போற அவ அமைதலா இருக்கிறாரா, அதோடு நிக்கல. ரெண்டாவது டெஸ்ட் என்ன, தற்காலிகமான அமைதல் டெஸ்ட் முடிஞ்சிச்சு, அவ அடுத்த டெஸ்ட் போற தற்காலிகமான நிராகரிப்பு. அவர் ஒன்றும் பதில் கொடுக்கல. 23வது வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே அவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த சீஷர்களே வந்து அவர்கிட்ட கேட்கறது நமக்கு என்னத்தை புரிய வைக்கணும், அவர் ரொம்ப நேரம் அமைதலா இருந்திருக்கிறார், கொஞ்ச நேரம் இல்லை, இவங்களுக்கே பொறுக்க முடியல, அவர் ரொம்ப நேரம் அமைதலா இருந்திருக்கிறார், இவங்களாலேயே தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே ஒன்னும் செய்ய, ஷி ஷவுட்டிங் கண்டினியூஸ் டென்ஸ், இன்னமும் கத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஒரு சவுண்ட் வந்த மாதிரி தொடர்ந்து சவுண்ட், அந்த சவுண்ட்ல இவங்களும் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே கத்திக்கிட்டு இருக்கிறான். நமக்கு டீஷர்ட் தெரியும், வளராதவங்க சுயநலம் உள்ளவங்க பெருமை உள்ளவங்க இந்த நிலையில அவ கத்திக்கிட்டு இருக்கிறான்றதுக்காக அவங்க வந்து அவளை அனுப்பிவிடும். ஏன், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு ரிட்ரீட்டுக்கு வந்துருக்குறோம், நீங்க அவளை இப்படியே அவ கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ரிட்ரீட்டும் போச்சு, இங்கேயும் கூட்டம் வந்துடும், அதனால அவரை அனுப்பிவிடும். அதான் அவங்க கேட்கறது, அவளை அனுப்பிவிடும். சில நேரங்களில் அவளுக்கு அற்புதம் செய்யறிய இல்லையா ஆமாவான்னு ஒன்று சொல்லி அனுப்பும், கொடுத்து அனுப்பிடுமான்ற மாதிரி. நம்ம சில நேரங்களில் யாருக்காவது உதவி செய்யணும்னு போது அவங்க மன உருகி போய் உதவி, ஐயோ பாவம்னு உதவி செய்யறதில்ல, அவங்க தொல்லை போட்டோன்றதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். பாருங்க, அந்த மாதிரி இவங்க சொல்றாரு, கொடுத்து அனுப்பிடுங்க ஆண்டவரே தொல்லை போகட்டும். 24வது வசனம், அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, சீஷர்கள் வந்து பரிந்து பேசி கேட்ட போதும் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. என்ன அதிசயம்! ஏன் இது சொன்னார்? நூற்றுக்கு அதிபதிக்கு நல்லா பண்ணாரு, சமாரிய பெண்ணை காப்பாத்தினாரு, தீரு சிதோன்ல இருந்து அவர் இஸ்ரவேலுக்கு வரும்போது எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சாரே, ஏன் அவர் காணாம போன, வெறும் காணாம போன இஸ்ரவேலுடைய வீட்டார் ஆடுகளுக்காகத்தான் வந்திருக்கிற, நான் அனுப்ப அவளுக்கு செய்ய முடியாது. எப்படின்னா, நீ எங்க சர்ச் மெம்பர் இல்லை, அதனால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, என்ன கஷ்டம்னா இருக்கட்டும், எங்க சர்ச் மெம்பர் இல்லை போயிட்டு அப்படின்னு அனுப்பி விடுற மாதிரி யோசிச்சுக்காரங்களை ரொம்ப கஷ்டத்துல வந்து அவங்களுக்கு சர்ச் மெம்பருக்கு. இது ஏன் மூணு குவாலிட்டிஸ் சொல்ற? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் ஆடு, என்னுடைய ஊழியத்தின் டார்கெட் வந்து இஸ்ரவேல் ஜனங்க. நீ காணாம போயிருக்கலாம், ஆனா நீ என்ன இல்ல, இஸ்ரவேலுடைய ஆடு இல்ல. நீ ஐ கான்ட் ஹெல்ப் யூ. அவருடைய பிளான், கடவுளுடைய பிளான் எப்பவும் இஸ்ரவேல் முதல், அதுக்கு யூதர்கள், அதுக்கப்புறம் தான் புறமதஸ்தர்கள். முதல்ல யூதர்களுக்கு ரட்சிப்பு போய் அவர்கள் மூலமாக புறமதஸ்தர்களுக்கு போனோம், அதான் ஆரம்பத்திலிருந்தே பிளான். அதைத்தான் அவரு அந்த கோட் பண்ற, ஆண்டவருடைய பிளான் ஆரம்பத்திலிருந்து இருந்துச்சு. கால்வின் இதை பத்தி அருமையா சொல்றாரு, இவர் வந்து அவர் தேவகுமாரன், தாவீதின் குமாரன் மேசியாவுடைய டைட்டில் கொடுத்து கூப்பிட்டார். தாவீதின் குமாரன் வந்து யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேசியா டைட்டில் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு பிரத்யேகமாக மேசியாவாக வந்தாலும் அவர் வந்தாரு, ஆனா உலகத்துக்கு அவர் ஒரு ஆசாரியனாக அவர் இருக்கிறார். அவருடைய ஆசாரிய ஊழியம் எல்லா தேசங்களுக்கும். இந்த காலகட்டத்தில் இயேசு மரித்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியை அனுப்பி யூதர்களுக்கும் புறமதஸ்தர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதில் செவரை இன்னும் உடைக்காததுனால், பரிசுத்தாவி பரவலாக புறமதஸ்தர்களெல்லாம் சுவிசேஷம் அனுப்பாததுனால், இந்த நிலையில் அவருடைய ஊழியம் வந்து வெறும் ஃபோக்கஸ் வந்து யூதர்களுக்கு மட்டும்தான். அதைத்தான் அவர் அங்கே வலியுறுத்துறார் பாருங்களேன். ஏன் அவன் யூதர் தேவ குமாரன், தாவீதின் குமாரன்னு கூப்பிட்டா இல்லையா, அந்த டைட்டில் அந்த ஊழியம் வந்து ஸ்பெசிபிக்கா யூதர்களுக்கு தான், யூதர்களுக்கு தான். சரி, இதை சொல்லிட்டாரு, இப்ப என்ன பண்றது? அவர் பர்பஸே இல்ல அழிட்டாரு, எனக்கு இறக்கம் இல்ல அழிட்டாரு, என்ன பண்ணுவோம் நம்மளா இருந்தா? யூ ஆர் ரிஜெக்டட், தற்காலிகமான நிராகரிப்பு, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டாலா? நோ, போயிட்டாலா? அதான் ஒரு, அதுவும் ஒரு டெஸ்ட். 25வது வசனம் பாருங்களேன். அவர் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். எனக்கு உதவி செய், லார்ட் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, சுருக்கமான வல்லமையான ஜபம். பாருங்க, அவன் விசுவாசம், உண்மையான விசுவாசம் பின்வாங்க விடுறதே இல்லை. வர திருப்பி ரிஜெக்டடா இருந்தாலும் வந்து அவர் காலில் உளுந்து, முகம் குப்புற மண்ணில் உளுந்து, அவளு அவளுடைய உணர்ச்சிகள், அவளுடைய உள்ளந்தரம் எல்லாமே அவர் பாதத்தில் வச்சு, எனக்கு இறங்கும், உன் மேலே, உன் இறக்கத்தின் மேலே என்னை போடுற, எனக்கு இறங்கும், லார்ட் ஹெல்ப் மீ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எல்லாமே அருமையான சுருக்கமான ஜப். இல்லை, கவனிச்சு பாருங்களேன், ஒரு காரியத்தை விட்டுட்டாங்க. முதல் சொன்னது 22வது வசனத்தில் சொன்னது என்ன சொன்னாங்க? வெறும் ஆண்டவர்னு கூப்பிடல, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டா. இங்க என்ன பண்ணா? தாவீதின் குமாரன் விட்டாச்சு, வெறும் ஆண்டவரே. ஏன்? ஓ, யூத இதுதான் பிரச்சனையா இருந்தா ஓகே, தாவீதின் குமாரனை நான் விட்டு விடுகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அது இல்லை, இங்க தாவீதின் குமாரன், ஆண்டவரே நீதான் நீங்க மேசியாவாக தாவீதின் குமாரனாக யூதர்களுக்கு ஊழியர் செய்யலாம், ஆனா உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த, கானானியரை படைத்த, எல்லா தேசங்களை படைத்த தேவன் இல்லையா நீ? படைப்பாளி இல்லையா? யூ ஆர் த லார்ட் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். உம்முடைய படைப்பு இல்லையா? நான் உம்முடைய படைப்பாக நான் வந்து உம்முடைய காலண்டையில் போடுறேன், எனக்கு உதவி செய்யும். உன் படைப்பு இல்லையா ஆண்டவரே? நான் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு தயவு காட்டும். புறமதஸ்தர்களுக்கு உங்கள்கிட்ட இறக்கும் இல்லையா? காட்டும் ஆண்டவரே. பாருங்க, இப்போ இன்னொன்னு, அவ வந்து தன் மகளுக்காக இப்ப ஜெபம் பண்ணல. யாருக்கு உதவி செய்யும்னு கேக்குற? எனக்கு. மகளை விட்டுட்டா, இப்ப எனக்கு. ஏன் ஆண்டவரே? என் பிள்ளையுடைய பாடு வேதனை என்னை என்னமா வியாகுலப்படுத்துது, என் மனசை என்னாமா கலங்க செய்து, என்னாமா வேதனைப்படுத்துது, எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைய நல்லா செய்வீங்களோ இல்லையோ, ஏன்னா என்னை இவ்வளோ வியாகுலப்படுத்துது, உங்களை நான் விடமாட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க இல்லைங்களா, உங்களை விடமாட்டேன் நான், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ரே இல்லைங்களா. இந்த ஜபத்தினுடைய அதிசயம் மூணே வார்த்தை தான், மூணே வார்த்தத்தில் வானத்தையும் பூமியும் ஒன்று பண்ணி அவ சேவைகளையும் கொண்டு வர்றான். ஆண்டவரே என்னும் போது வானங்களுக்கு மேலே இருக்கிற தேவாதி தேவன் ஒரு பக்கம் கையை வைக்கிறான், எனக்கு என்னும் போது தன்னுடைய நரகலான தன்னுடைய சீர்கேடான அழிவுல சாபங்கள்ல இருக்கக்கூடிய நிலையை அவ சொல்றான். இது ரெண்டுக்கும் நடுவில் உதவி செய்யும், ரெண்டையும் மத்தியஸ்தம் பண்ணி சீர் செய்யக்கூடியது உங்களுடைய உதவி மட்டும்தான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எவ்வளவு சுருக்கமான அருமையான ஜபம். ரெண்டாவது முதலாவது டெஸ்ட் என்ன, தற்காலிகமான அமைதல். அவர் அமைதலா இருக்க உடலை பேச வச்சுட்டா, அவர் வாயை திறக்க விட்டுட்டா, அவர் வாயை திறந்து அந்த வாயில நிராகரிப்பு வந்தாலும் அந்த நிராகரிப்பையும் ஏற்றுக்கிட்டு அவர் பின்வாங்காம அந்த நிராகரிப்புல வந்து தண்ணியே கீழே போடுறான். ஏன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. இப்பயாவது ஆண்டவர் பதில் கொடுக்கணும் இல்லையா, இல்ல. மூணாவது டெஸ்ட், ஏன் ஆண்டவரே சோதனைகளுக்கு மேல சோதனை, நான் முதலே வேதனையில் இருக்கிறேன். இது பாருங்களேன், இதுதான் ரொம்ப கொடுமையான சோதனை, ரொம்ப வலிக்கிற சோதனை. ஒரு புண்ணுல காயப்பட்ட புண்ணுல வந்து எப்பப்பார் மருந்து ஊத்தக்கூடிய ஆண்டவர், அது சுகப்படுத்தக்கூடிய ஆண்டவர், அந்த காயப்பட்ட புண்ணுலயே எசிமனை ஊத்தணும், வேற வார்த்தை கிடைக்கல, காயப்பட்ட புண்ணுலயே எரியும் படிக்கு செய்யற மாதிரி பேசுற, குத்துற மாதிரி, எங்க புண்ணு பட்டிருக்கோ புண்ணுக்கு மேலேயே அடி. என்ன சொல்றேன் பாருங்களேன், நான் புறமதஸ்தி தான், நான் மோசம்தான் தான் வந்திருக்கிறாள், அவளை பிடிச்சுக்கிட்டு அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல. இயேசு எந்த முகத்துல இது சொல்லியிருப்பாரோ அவர் பேச பார்த்துருக்கணுமே, என்னது நாயா, நாய்களுக்கு ரொம்ப அவமானம். நம்மலாம் இப்போ நாய்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், நாய் மேலே நல்ல அபிப்பிராயம் நமக்கு இருக்கு இப்போ இல்லைங்களா. நாயின்னு சொன்னாலும் சில பேர் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சிக்கிறாங்க, நீ நன்றி உள்ள நாய்ப்பா அப்படின்னா ஒரு சந்தோஷமாக நினச்சிக்கிறாங்க. அந்த காலத்தில் நாயின்னு கூப்பிடுறத விட அவமானம் வேறு இல்லை, அதனால் இந்த காலத்தில் பன்னின்னு கூப்பிட்டா நமக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த மாதிரி நாயின்னா அந்த காலத்தில் பெட்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை பாருங்களா, நாய்களுக்கு போடுவது பாருங்க. ஒரு வேலை அதெல்லாம் கேட்டு புண்ணுக்கு மேல புண்ணு அடி விழுந்து மணெல்லாம் நொறுங்கி போய் கண்டெல்லாம் தண்ணி வந்துட்டு அவர் பின்னாடி நிற்பா. நாய்களுக்கு பிள்ளைகளின் அப்பம், அப்பம் என்ன, மேசியாவுடைய சகல ஆசீர்வாதங்களும், மேசியாவுடைய ஊழியத்தில் வருகிற சகல ஆசீர்வாதங்களும். பிள்ளைகள் யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள். நாய்கள் யாரு, புறமதஸ்தர்கள். நாய்களுக்கு போடுவது சரியில்லை. ஏன் இதை சொன்னாரு, உண்மையாகவே அவளை கடைசி சோதனை இதுதாங்க, ஒரு மனுஷனை அவன் யாருன்னு காமிச்சிடும். பாருங்க, தாழ்மையினுடைய வேஷத்தை நம்ம எல்லாம் போடலாம் தேவை வரும்போது, அப்படியே அழுகுற மாதிரி, கதற மாதிரி, என் வீட்டு வெளியே கூட போய் கதற மாதிரி, பிச்சைக்காரங்க மாதிரி நம்ம கேட்குற மாதிரி, ஹம்பலா இருக்கிற மாதிரி நம்ம போடலாம். எப்போ நம்ம இருதயத்தின் பெருமையை, நம்முடைய இருதயத்தின் தன்மானத்தை தொடுற மாதிரி வார்த்தைகள் வருதோ அப்போ அதை தாங்க மாட்டோம். எதுக்கு அந்த உதவி கேட்டோம், இவர்கிட்ட எதுக்கு வந்தோம், இதான் நான் கிடைக்கிற மரியாதை, ஒன்று இல்லை இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் நாயகியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, அது சீர்கட்ட மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அகந்த பாருங்களேன் தன்மானம் அப்படின்றதெல்லாம் அதை தொடர, அதை தொடர. உண்மையாவே உனக்கு ஆவியின் எளிமை உள்ளதா, உண்மையாவே உன்னுடைய சீர்கேடை நீ உணர்ந்து நொறுங்கி போன பெண்ணா, இது வரைக்கும் தன் பாவ அறிக்கை அவர் சொன்னதா தெரியல இல்லைங்களா. உண்மையாவே எல்லாத்தையும் இழந்து ஆவியில் எளிமையாக நொறுங்கி போய் நீ வந்திருக்கிறியா, அதான் பாக்குற, உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்கிட்ட கேட்கறதுக்கு, நீ வந்திருக்கிறியா. அந்த பெண் என்ன பண்றா, எவ்வளவு அழகுங்க, என்ன முதல் வார்த்தை, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, நாய்தான் சாமி, நாய்தான், மெய்தான் ஆண்டவரே. ஐயோ, இத உணர்றவங்க நம்மள எத்தனை பேருங்க, தாழ்மைன்னு பேசிக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப ஆவியில் எளிமையெல்லாம் பேசிக்கிறோம், எல்லாம் ஜார்கள் எல்லாம் வார்த்தைகள் தான், நாய் தான் ஆண்டவரே, நாங்கள் எந்த விதமான புறமதஸ்தத்தில் இருந்து எல்லா விக்கிரகங்களை வளர்ந்து எல்லா விதமான மூட நம்பிக்கையில இருந்து முக்திதாக்கள் எல்லாம் பயங்கரமான இதுலேருந்து நாயிலிருந்து வந்தவங்க நாங்கள். நாய் தான் எந்த தகுதியும் இல்லாதவர்கள். எங்களுக்கு என்ன பெருமை இதயத்தில் இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படி நாங்கள் பெருமையாக பேச முடியும்? எப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு தன்மானம் இருக்க முடியும்? நாய்களாச்சு நாங்கள், நமக்கு இருக்கா? ஐயோ, நம்ம இதயத்தில் இருக்கிற பெருமையை பராமரிப்பு தான் அடக்கி வச்சிருக்கு. நீங்கள்லாம் ரொம்ப தாழ்மை நினைச்சிட்டாருங்க. பராமரிப்பு வந்து நம்மளை இதே தாராயிருந்து பார்த்தா தெரியும், இதே தாராயிருந்து பார்த்து நான் பார்க்குறேன். பராமரிப்பு தான் நம்மளை கொட்டி வச்சிருக்கே தவிர, அந்த பராமரிப்பு காண்டி திறந்துச்சுன்னா நம்ம என்னென்ன செய்வோம்னு சொல்ல முடியாது. அப்பறையோ ரொம்ப பெருமை உள்ளங்க நம்ம, அதுலலாம் குறை இல்லை நம்மளுக்கு. இவளை பாருங்களேன், மெய்தான் ஆண்டவர், மெய்தான் நாய் தான், நான் அந்த காணானியன் தான். ஆனால் அந்த நாய் துணிக்கைகளை, மாஸ்டருடைய துணிக்கைகளை சாப்பிடும் இல்லையா? சாப்பிடும் இல்லையா? இது அவ ஒரிஜினல்ல ரொம்ப அருமையா இருக்குங்க. ஒரிஜினல் லாங்குவேஜஸ்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையில விளையாடுறா. பைபிள் காலத்துல பழைய பாடல யாருமே நாயை வச்சிருக்க மாட்டாங்க தங்க வீட்டில். அதெல்லாம் வெளியில கூட்ட கூட்டமா சுத்திக்கிட்டு குப்பைகள்லாம் அங்கத்தான் இருக்கும். ஆனா புதிய பாடல வந்து வெறும் சின்ன குட்டி நாயை தான் வச்சிருப்பாங்க. பாருங்களேன், இயேசு பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துற. ரெண்டு வார்த்தைகள் இருக்கு நாய்களுக்கு. ஒரு காட்டு நாய்களாக ரோட்ல திரியிற, நம்ம வீட்டுக்கிட்ட கூட சேர்க்க மாட்டோம், அந்த மாதிரி நாய்கள் இருக்கு. இன்னும் சில நாய்கள் வீட்டுல வச்சு வளர்ப்போம் பாருங்களேன். அந்த வீட்டுல வச்சு வளர்க்கிற நாய் அவர் என்ன சொல்றார்? அதற்கு அவர் நாய்க்குட்டிகள் இல்லைங்களா, இயேசு நாய்க்குட்டிகள் என்றார். அவ என்ன பண்ணிருக்கிறா பாருங்க. இந்த உமன் அவருடைய வார்த்தையை கூர்மையா கவனிச்சு அவர் சொன்ன வார்த்தையே புடிச்சுக்கிட்டு அவருக்கு திருப்பி அடிக்கிறான். அவர் ரொம்ப விசுவாசம் ரொம்ப ஷார்ப்பா ஆக்கும். அவர் சொன்ன வார்த்தைகளே வைத்துக்கிட்டு ஒரு விண்ணப்பத்தை கோர்வையா கொடுக்கிறார். ஆமா ஆண்டவரே, நான் நாய் தான், மெய்தான் ஆண்டவரே, ஆனா நான் உம்முடைய வீட்டு நாய், குட்டி நாய், உம்முடைய வீட்டு குட்டி நாய். இது உலகத்துல இருக்கிற வீட்டு குட்டி நாய எவ்வளவு பெரிய கஞ்சத்தனமான மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் வீட்டுல பிள்ளைகள் போடுற கீழே உழுவுற சாப்பாடை வந்து அந்த நாய் சாப்பிட்டு போது இல்லையா? எங்க வீட்லயும் அந்த பிள்ளைங்க கீழெல்லாம் போட்டு போறாங்களே, நம்ம கத்தினுக்குவோம். நான் யோசிக்கிற ஒரு நாயை வாங்கி போட்டுடலாமா? ஏன்னா வீட்டுல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுரும், அது கீழே அதை துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அதான் சொல்றேன், நான் உங்க வீட்டு நாயாண்டவரு, நீங்க தான் சொன்னீங்க குட்டி நாயின்னு. அந்த காட்டு நாயா சொல்லல, அந்த வார்த்தையே பயன்படுத்தி அவளுக்கு, அவருக்கிட்ட உங்க வீட்டு நாய், நான் பிள்ளைகளுடைய சாப்பாடை கேட்கல, எங்க பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு கொடுங்க. ஆனா அந்த பிள்ளைகளுடைய சாப்பாட்டுல இருந்து கீழே உள்ள துணிக்கை போதுமாண்டவரே, என் தேவையை நிறைவேற்றும், அது கொடுங்க எனக்கு போதும், அது எனக்கு போதும். பிள்ளைகளுக்கு நீங்க புதுசா சாப்பாடு கொடுங்க. நீங்க உலகத்துல இருக்கிறவங்களே எவ்வளவு விருந்து வச்சு பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு ஊட்டுறாங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற சாப்பாடை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சும்மாவா கொடுத்தா ரிசர்வெல்ல சாப்பாடு பாடி, ஊர் ஊரா வியாதி இல்லாம அற்புதங்கள், ஊர் ஊரா சுகமாக்கிட்டு போறாரே, விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு. நீங்க வெயிங்க ஆண்டுங்க, அந்த விருந்துல இருந்து உழுவுற ஒரு துளி எனக்கு கிடைச்சா போதும், அது என் தேவையை நிறைவேற்றும், ஒரு பீஸ் எனக்கு கொடுங்க ஆண்டுங்க. லூத்தர் சொல்றாரு, இவள் தன் வார்த்தைகளாலேயே ஆண்டவரை பிடித்தாள், ஆண்டவருடைய வார்த்தைகளாலேயே ஆண்டவரை பிடித்தாள். என்ன சொல்லுவார் இப்போ? தற்காலிகமான அமைதல், தற்காலிகமான நிராகரிப்பு, தற்காலிகமான கொடுமையான அவமானம், எல்லா பாஸ்டையும் டெஸ்ட் பண்ணிட்டான், எல்லா டெஸ்டையும் பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணிட்டு இதனோட விளைவு என்ன? 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். இது வரைக்கும் தன் இதயத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஆண்டவர் மாதிரி பாருங்க, அவருடைய வார்த்தையில எவ்வளவு இன்பம் தெரியுது, எவ்வளவு ஏக்கம் தெரியுது. இது வரைக்கும் அந்த யோசேப்பு வந்து தன் அண்ணன் தம்பிங்க வரும்போது அவர் நேரடியா வெளிப்படுத்திக்கல, எவ்வளவோ பாசம் இருந்தாலும் வெளிப்படுத்திக்கல. அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு உண்மையா அவங்க திருந்தி இருக்கிறாங்களா, இன்னுமோ என்ன காட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களா, டெஸ்ட் வச்சு பார்த்து அவங்க ரொம்ப சோதனைகள் கொடுக்குறாரு இல்லைங்களா. சரி, நான் பழிய போடுறாரு, அதை போடுறாரு. ஆனா அவங்க எல்லாம் மன நொறுங்கி இருக்கிறத பார்த்து யோசேப்பு உடைஞ்சு அவங்கள கட்டி பிடிச்சி அழுகுற அப்படி ஒரு காட்சி தான். இவ்வளோ நேரம் அவங்களை சோதிச்ச ஆண்டவர், தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த ஆண்டவர் வந்து இப்ப என்ன பண்றாரு? தன் இதயத்தை உடைச்சி, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, இது வரைக்கும் தன்னை சோதிச்சு தன் விசுவாசத்தை ஆழப்படுத்தி முதிர செய்து இந்த மெச்சூர்டு ஸ்டேஜ், இந்த அஷூரன்ஸ், உறுதியான ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து கிரியே நான் உனக்கு சரணடைகிறேன், நீ என்னை மேற்கொண்டுட்டாய், நான் மேற்கொண்டுட்டாய். ஸ்பர்ஜன் சொல்றாரு, இந்த விசுவாச பெண்ணுக்கு மகிமையின் தேவன் சரணாவதியானார். சரண்டர். விசுவாசத்துக்கு முன்னாடி என்னால நிக்க முடியாது. பாருங்களேன், அது உடனே திடீர்னு ஒரு படத்துல காமிச்சோன்னா பரலோகமே திறந்து அவன் மேல ஆசீர்வாதம், சோதனைக்கு மேல இருந்து இருந்து இப்ப பரலோகம் திறந்து அவன் மேல ஆசீர்வாதம் ஊட்டுற மாதிரி. பாருங்க அவர் என்ன சொல்றாரு, வெறும் குழந்தை நல்லா ஆகட்டோன்னு இல்ல, அவரு பரலோக வீட்டு பொக்கிஷங்கள் எல்லாம் ஒரு ஸ்டோர் ஹவுஸ்ல போட்டு வச்சிருக்கிற மாதிரி அந்த ஸ்டோர் ஹவுஸுக்கு சாவிய அவ கையில கொடுத்துட்டு, அம்மா நீ விசுவாசத்துல முதிர்ந்து விட்ட, டிகிரி வாங்கிட்ட, இனிமே நான் உன்னை நம்பலாம், இனிமே நீ என்னுடைய கனவீனம் பண்ற மாதிரி எந்த காரியத்தையும் நீ செய்ய போறதுல, ஏன்னா வளர்ந்துட்ட நீ, இனிமே போ, இந்தா சாவி, பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும். Take it, you have grown, you have become graduate. எடுத்துக்க அப்படின்னு கொடுக்கற மாதிரி கொடுக்கிறார். பாருங்களேன், அவ இப்ப இருக்கிற துக்கம் இல்லை, அவ என்ன பண்ற, அவர் கற்பனையாக அந்த சாவியை எடுத்துக்கிட்டு முதல்ல திறந்து அங்க ஒரு சின்ன துளியை எடுக்கிறான், அவ்வளவுதான் எடுக்கிறான், ஆனா சாவி அவகிட்டதான் இருக்கு. இல்லைமே துளி எடுத்துக்க, உடனே அவள் மகள் குணமானாள். அதோடு முடியல. மெக்லாரன் ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் ஆரம்பத்துல ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இந்த பெண்ணுக்கு பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்துட்ட, அதனோட சாவியை கொடுத்துட்ட, அவளுக்கு கொடுத்துட்டு இப்ப துணிக்க இல்ல, நீ விரும்புறபடி உனக்கு நடக்கும். ஏன், நீ யூ ஹவ் க்ரோன், நீ டிகிரியை வாங்கிட்ட, நீ அஷூரன்ஸ் நிலைமைக்கு வந்துட்ட, இன்னுமே என்ன கனவீனம் பண்ற மாதிரி நீ ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ விரும்புறபடி உனக்கு நடக்கும், நீ கேட்கிற விண்ணப்பங்கள் உனக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு விசுவாசம் பெரிது தெரியுது, பரலோகம் தான் நம்ம காட்ட முடியும் இவன் எந்த அளவுக்கு விசுவாசத்துல என்னென்ன சாதிச்சா என்னென்ன பண்ணா அப்படின்னு. அது முதல் ரிசல்ட் என்ன, அவன் எதற்காக வந்தாலோ அவனுடைய மக சுகத்தை பெற்றார். இல்லைங்களா, மக வந்து வீட்டுக்கு போ, ஹோல்னா கம்ப்ளீட்டா ஆத்மா சரீரம் முழுவதமாக சுகம் பெற்றான். அவன் வீட்டுக்கு போய் பிசாசு பிடிச்ச பிள்ளை எல்லாம் மாறி மனதெல்லாம் தெளிவா இருக்கும் போது ரெண்டு பேரும் எத்தனையோ நாட்களுக்கு அப்புறம் அம்மா மகளும் உட்காந்து பேசுறாங்க. எதை பத்தி சந்தோஷமா பேசியிருப்பாங்க, அந்த மகிமையின் தேவனை புகழ்ந்து இல்லைங்களா, ஆனந்தப்பட்டிருப்பாங்க. என்ன ஒரு ஸ்டோரி, வாட் அ ஸ்டோரி ஆஃப் ஃபேத், வாட் அ ஸ்டோரி ஆஃப் தேவ். இந்த படிக்கிற பாடங்கள் என்னங்க, உங்களால பார்க்க முடியுதா ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை எப்படி முதிர பண்ணுகிறார், ஏன் நம்ம ஜபங்கள் கேட்கப்படலை, ஏன் ஜபங்களுக்கு டிலே ஆகுதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, ஏன் சில நேரங்களில் உபத்திரமான கஷ்டங்கள் ஒன்றுக்கடுத்து வருகிறதுன்னு, ஏன் அதெல்லாம் ஆண்டவர் அமைதலாக இருக்கிறாரு, நம்மளை நிராகரிக்கிற மாதிரி தெரியுது, நம்ம பேச்சு கேட்குற மாதிரி தெரியல, சில நேரங்களில் மிகுந்த அவமானத்துக்கு உள்ளாகும்படிக்கு நம்மளுக்கு செய்கிறாரே, ஏன் செய்கிறாரு, நம்மள இருக்கக்கூடிய சீர்கேடுகளை பெருமைகளை எல்லாத்தையும் கழுவி நம்ம விசுவாசத்தை சுத்திகரித்து பொண்ணை விட அதிகமாகும் விசுவாச முதிர்ச்சி அடைவதற்கு இதை செய்கிறாருன்னு உங்களால் பார்க்க முடியுதா. இதெல்லாம் நித்திய அன்பின் வெளிப்பாடுங்க. ஏன் ஆண்டவர் அமைதலா இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் என்ன நிராகரிக்கிற மாதிரி தெரியுது, நிராகரிக்கிற, ஏன் சைலண்ட், ஏன் அவமானம், எவ்வளோ நம்மளுடைய மேல் பார்வை தன்மையை அவர் காட்டுறார். ஏன் இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கிறாரு, கற்பாறை மேல விழுந்த விதைகள் போல் வந்து 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 அற்புதம் வாங்கிட்டு போறது, அவங்களெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார். எடுத்துக்க உடனே கேட்குறீங்களா, 10 குஷ்டரோகிகள், 10 சுகம், அதுல ஒன்னும் விசுவாசத்துல வளர்ந்த மாத்திரம், ஒருத்தனே ஒருத்த வந்து நன்றி செலுத்துறான், ஒன்னும் இல்லை இல்லைங்களா. ஆனா இவளுக்கு பாருங்களேன், ஏன் இவ்வளவு அமைதலா இருந்தாரு, இவளை சோதிச்சு சோதிச்சு அந்த அஷூரன்ஸ் நிலைமை, அந்த நிலைமை கொண்டு வரணும், நிச்சயத்தின் நிலைமை கொண்டு வரணும், விசுவாசத்தின் நிச்சயம். அதை எப்படி செஞ்சாரு, சோதனையினாலையும் உபத்திரவங்கனாலையும். பேதுரு அதானே சொல்றாரு 1:6, இப்ப கொஞ்ச காலம் பலவித சோதனைகளால் நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், ஏன், கடவுள் என்ன செய்யறாரு, பொண்ணை அக்கினியினால் சோதிக்கிறபடி உங்க சோதனையை சோதிச்சு உங்கள் ஆண்டவருடைய மகிமையான நிலைமைக்கு, விசுவாச முதிர்ச்சியின் நிலைமைக்கு, விசுவாச நிச்சயத்தின் நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவதற்கு தான் அடி மேல அடி உங்களுக்கு உழுந்துருக்கு. அதனால ஆண்டவர் மௌனமா இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க, அவருடைய உள்ளத்தின் அன்பு ஆனந்தத்தினால தான் அவன் மௌனமா இருக்கிறார், உங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருப்பதனால தான் அவர் மௌனமா இருக்கிறார். அநேக நேரத்தில் நிராகரிக்கிற மாதிரி தெரியுது. பாருங்களேன், நான் நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் இதாங்க செய்யுது, இது எல்லாருக்கும் அதான் செய்யுது. ஏன் எனக்கொண்டின்னு நீங்க நினைக்க கூடாது. ஒரு பிள்ளையா இருந்தா எல்லாருக்கும். ஏன் விசுவாசத்தின் தகப்பன் யாரு? யார் விசுவாசத்தின் தகப்பன்? அவருக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஆபிராம் இல்லைங்களா, அவருக்கு என்ன பண்ணாரு? பிள்ளைய கொடுப்பேன்ட்டார். சொல்லாம இருந்தாலும் ஓகே, பிள்ளைய கொடுப்பேன்னா அவருக்கு ஆனந்தம் சந்தோஷம் பிள்ளை பிறக்க போதுன்னு அப்பவே ஒரு கொண்டாட்டம் அவருக்கு. வெயிட் பண்றார், வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். ஆண்டவர் சைலண்டாகவே இருக்கிறார், இன்னும் கொடுப்பார் போல இருக்குது. சைலண்ட், சைலண்ட். அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒன்றும் கேட்டு கேட்டு ஒன்றும் கொடுக்கலையே. சரி ஓகே, இருக்கிற இது இஸ்மாயிலோடு சந்தோஷமா இருந்து போவோம். சைலண்ட் ரிஜெக்ட் பண்ற மாதிரி தெரியுது. கடைசியில அவர் அவமானப்படுத்துற மாதிரி தெரியுது. 100 வயசு ஆயிடுச்சு இல்லைங்க. எங்க குழந்தை, எங்க குழந்தை? ரோமர் 4 என்ன போட்டிருக்கு? அவன் விசுவாசத்தில் அப்படி தொடர்ந்து காத்திருந்து போனதினால், விடாமுயற்சியா போனதினால், விசுவாசத்தினால் சோதிக்கப்பட்டு விசுவாசத்தில் பலமடைந்து எல்லா சூழ்நிலைகளுக்கு விரோதமாக விசுவாசத்தினால் விசுவாசித்து விசுவாச தகப்பனானான். எப்படிதாங்க விசுவாசத்துல வளர்க்கறது? இதாங்க ஆயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில. அவ விசுவாசத்துல நம்ம படிக்கிற பாடங்கள். ஆகவே நீ விசுவாசத்துல வளரணுமா, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற டிலே, ஆண்டவர் தாமதங்கள், அமைதல், நிராகரிப்பு, ஏன் அவமானங்களும் விசுவாசத்தின் வளர்ச்சியின் சாதனங்களாக பார்க்க கத்துக்காங்க. அதான் இந்த பெண் நமக்கு கத்துக் கொடுக்கிறான். இந்த பெண் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்திடுறாங்க, நம்மளை ஷேம் பண்ணிடுறான். என்ன கிரேட் விசுவாசம்! ஆண்டவரையே மேற்கொண்டுட்டு அவர் விசுவாசத்தை வச்சு. இஸ்ரவேலின் தாயார்கள்னு இவளையும் சொல்லலாம். இஸ்ரவேலின் தாய் காலில் சொல்லிட்டு இருந்த எத்தனையோ தியாலஜிஸ் கிட்ட படிக்கிற பதில், இந்த பெண்ணை கிடைச்சானா கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல சோஃபால உட்கார வச்சு இந்த அம்மா கால் கீழே உட்காந்துக்கிட்ட, அம்மா எனக்கு சொல்லிக் கொடுமா, நீ எப்படி இப்படி வளர்ந்த, எப்படி இந்த நிலைக்கு வந்த இல்லைங்களா, என்ன சாதனை, எந்த காலத்துல என்ன சாதனை, அவளுக்கு இருந்த சாதனைகள் என்ன, அவளுக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் என்ன, இதுக்கு அப்போஸ்தலர்கள் இதுக்கெல்லாம் இவ்வளோ சாதனைகள் இருந்தோம், ஆண்டவர் கூட இருந்தோம், என்ன பண்ணாங்க? இன்னமும் அற்ப விசுவாசித்தான். நம்ம 2000 வருஷம் ஆண்டவர் மறித்து அவர் இன்னும் மறிக்கல, அதுக்கு அப்பவே இந்த நிலைமை, இந்த விசுவாசத்துல வளர்ச்சி. நம்ம ஆண்டவர் மறித்ததை கேட்டிருக்கோம், உயிர்த்தெழுந்த கேட்டிருக்கோம், பரலோகம் ஏறி போய் பரிசுத்தாவி அனுப்பி அவர் முழு வேத வாக்கியத்தை நம்ம கையில கொடுத்தோம். நம்ம எல்லாரும் இன்னும் என்ன, அற்ப விசுவாசிங்க தான். யாராவது இருக்கிறீங்களா? இல்லைங்க பாஸ்டர், என்ன அவமானப்படுத்திட்டீங்க, நான் பெரிய முதிர்ந்த விசுவாசி. யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் அற்ப விசுவாசிங்க தான். இந்த பெண்ணுகிட்ட இருந்து பார்த்து படிக்கணுங்க. இஸ்ரவேலின் தாயானவர். இன்னொரு பாடு, விசுவாச விடாமுயற்சியின் ஜபம் விசுவாசத்தை வளர்க்கும். விடாமுயற்சி, பெர்சிவியரிங் ப்ரேயர், விடாமுயற்சியின் ஜபம் விசுவாசத்தை வளர்க்கும். உண்மையான விசுவாசம், இன்னொரு பக்கத்தை திருப்பி போட்டோம்னா, உண்மையான விசுவாசம் நமக்கு விடாமுயற்சியின் ஜபத்தை கற்றுக் கொடுக்கும். விடாமுயற்சியின் ஜபம் பாருங்க, இது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். ப்ரிவேலிங் ப்ரேயர்னு கூட அதுக்கு பேர். யூசி நம்ம ப்ரேயர் லைஃப் எல்லாம் ஏன் இவ்வளவு புவரா இருக்குது, ஏன் இவ்வளவு வீக்கா இருக்குது? இந்த பாடத்தை நம்ம படிக்காதனால தான். நம்ம ப்ரேயர் லைஃப் எல்லாம் எதுவுமே பெருசா சாதிக்காதது காரணம் என்ன? நமக்கு விடாமுயற்சின் ஜபம்னா என்னன்னு தெரியல. ஏதோ நம்ம ஜபம் எவ்வளோ சூப்பர்ஃபிஷியல்னு பார்த்து நான் என்ன அவமானப்படுத்தி என்ன வெக்கப்பட்டேன். என் ஜபம்லாம் எவ்வளோ சூப்பர்ஃபிஷியல், எவ்வளோ மேற்பார்வையானது. நம்ம இதுக்காக ஜபம் பண்றோம். என்ன ஜபம் பண்றோம்? நம்ம ஜபம் எல்லாம் காலையில ஒரு உதாரணம் கொடுத்தேன், விண்டோ ஷாப்பிங் மாதிரி. விண்டோ ஷாப்பிங் சரிங்களா, எங்கேயும் போய் நம்ம ஒன்றும் விலை கொடுத்து வாங்க மாட்டோம், ஆனா கண்ணாடியில போய் பார்த்துட்டு நல்லா இருக்குது, நான் ஒரு அருமையான விசுவாசியா மாறணும்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், நல்லா இருக்குது, நான் விசுவாசத்துல வளரணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், சபையெல்லாம் நெருங்கணும், சுவிசேஷம் வளரணும், இதெல்லாம் விண்டோ ஷாப்பிங் இல்லைங்களா. அதுக்கான விலையை கொடுக்கறதுக்கு நம்ம உணர்றோமா? அதுக்கு தேவையான விடாமுயற்சி ஜபம் இருக்கா? நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அதுக்கு விடாமுயற்சியா ஜபிக்கிறவங்களா இருக்கும். அது நடந்தா விஷ்வல் திங்கிங்னு நடந்தா நல்லா இருக்கும், அதான் நம்ம ஜபம். இந்த பெண்ணு மாதிரி விடாமுயற்சியா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் கொடுக்கலன்னா நான் உங்களை விடமாட்டேன். முகம் அவர் ரிஜெக்ட் பண்ணாலும் போய் காலில் விழுந்து யாக்கோபு போய் அந்த ஏஞ்சலை பிடிச்சிக்கிட்டு என்னை ஆசிர்வதிக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன்ற ஜபத்தை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் இவ்வளோ புவரா இருக்கு நம்ம ஜப லைஃப்? யோசிச்சு பாருங்க. ரேச்சல் சொன்னா, எனக்கு பிள்ளைகளை கூட இல்லைன்னா நான் சாவு, விடாமுயற்சி, விடாமுயற்சியின் ஜபம். இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு விடாமுயற்சியா கேட்கிற ஜபம் நமக்கு இருக்கு. அவர் பிரசங்கி வந்து ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. ஒருத்தன் பிச்சை எடுத்து பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தானா, அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவன் வந்து கேட்குறான், ஐயா ரொம்ப நாள் சாப்பிடல, ஒரு சாண்ட்விட்சாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா கிட்ட போய் அவன் ஒரு சாண்ட்விச் கேட்குறான், ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கிறான், இல்லைன்னு சொல்லி போ போ சொல்லு. அப்போ அவன் போய் சொல்கிறான், இல்லை போ போப்பா அப்படின்னவுன்னு அட்லீஸ்ட் ஒரு லோஃப் பிரெட்டாவது கொடுப்பான், ரொம்ப பசியாக இருக்கிறான். திருப்பி போய் அம்மா கிட்ட சொல்கிறான், ஒரு லோஃப் பிரெட்டாவது கேட்குறான். அவனை மாதிரி தான் நம்மளும், நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, போய் சொல்லி அனுப்பி போய் கதவை மூடு அப்படின்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சிட்டான். அவன் போய் அப்பா உன்னை மாத்தா நானும் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை போன்னு கதவு மூட பார்த்தா அவன் காலை கதவு கிட்ட விட்டுட்டு, ப்ளீஸ் ஏதாவது ஒன்று கொடுங்க எனக்கு, சாப்பிட ரொம்ப வயிறு விரே போகிற மாதிரி இருக்கு, ஏதாவது ஒன்று கொடுங்க. அப்போ அவன் போய் அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா அவன் போக மாட்டேன்றான், கதவை விட்டுட்டு ஏதாவது ஒன்று கேட்குறான். அவனுக்கு போய் அஞ்சு சாண்ட்விச் கொடு, அவன் உண்மையான பிச்சைக்காரன், அவன் உண்மையான பிச்சைக்காரன், உண்மையாக தேவையில் இருக்கிறவன், அவனுக்கு போய் அஞ்சு சாண்ட்விச் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த உதாரணம் உலக பிரகாரமான உதாரணம், நம்ம ஜபங்களுக்கு எவ்வளோ பொருந்தம் யோசிச்சு பாருங்க. நம்ம போய் கேட்குறோம், என்ன கேட்குறோம், ஒரு வாட்டி கேட்குறோம், உண்மையாக எந்த அளவுக்கு அது தேவைன்னு உணர்ந்து கேட்குறோமா, உண்மையாக அது நமக்கு இம்பார்ட்டண்ட்டா, உண்மையாக அது ஆண்டவர் கொடுப்பாரோ, ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு விடாமுயற்சியாக கேட்குறோமா இந்த பெண்ணு மாதிரி? இல்லையே, விஷ்ஃபுல் திங்கிங் தானே, விண்டோ ஷாப்பிங் தானே. கேட்குறோம், அவர் அமைதலாக இருந்தால் அவர் அமைதலாக இருந்துட்டு போக நம்மளும் அமைதலாக இருப்போம். அவருக்குலாம் தெரியுமா அமைதலாக இருக்கிறதுக்கு நானும் அமைதலாக இருந்துக்கிறேன் இல்லையா? ஜப அதை பற்றி ஜபமே பண்ண மாட்டேன், கேட்டுட்டேன் முடிஞ்சு போச்சு. அது இல்லைங்க ப்ரேயர், விடாமுயற்சியின் ஜபம். இந்த பெண்ணை பார்த்து படிங்க, எவ்வளோ வாட்டி ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் அதோடு நிற்கணுமா, தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள். நம்ம கேட்கறதுலே நின்றுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், தேடுறது இல்லை, தட்டுறது இல்லை. அந்த விதவை ஓமையில் அந்நியாயக்காரங்கிட்ட போய் திருப்பி 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 கேட்டு பெற்றாள். அவ இன்னொருத்த தூங்கிட்டு இருக்கும்போது நெய்பர்கிட்ட போய் தட்டி தட்டி வாங்கினானே கடவுள். அப்படி நமக்கு இருக்கா? எவ்வளோ சூப்பர்ஃபிஷியல் நம்ம ஜபங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மேல்பார்வையான ஜான். இந்த இந்த பாவத்தை நினைச்சு நம்ம மனம் திரும்பி மாத்திக்கணுங்க. ஜான் பனியன் வந்து அவர் வாழ்க்கையில முக்கியமான பாவங்கள், டாப் பாவங்களை லிஸ்ட் பண்ணும்போது மூணாவது பாவமாக அவர் என்ன லிஸ்ட் பண்ணுறாரு, அதுக்காக மனம் திரும்பி வாழணும்னு முடிவு பண்ணுறாரு, நான் அடிக்கடி தேவனுடைய சிங்காசனத்தை தட்டுகிற ஒரு ஜப் விண்ணப்பத்துக்காக, ஆனால் அதை தொடர்ந்து விடாமுயற்சியை தட்டி கதவை திறந்துக்கிறதில்ல. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் கதவுக்கு பின்னாடி வச்சு நமக்கு காத்திருக்கிறாரு, நம்ம தட்டி அதை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழிக்கு. ஆனால் நம்ம கேட்கறதோடு நின்று போகிறோம், தட்டுற நிலைமைக்கு விடாமுயற்சிக்கு வர்றதே இல்லை. அதனால தான் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் வெரி புவர். இந்த பெண்ணை பாருங்க, இதுதான் பலவந்தமாக தேவனுடைய ராஜ்யத்தை பிடிக்கிறது, பலவந்தமாக ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஆண்டவரையே விசுவாசத்தினால் மேற்கொண்டு ஆண்டவர் ராஜ்யத்துக்காக சாதிக்கிறது. இவகிட்டன்னு பார்த்து படிக்கலாம். நம்ம சில காரியங்கள், சில ஆலோசனைகள் சொல்கிறேன் இன்னொரு 5 மினிட்ஸ். நம்ம பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறது என்னென்ன முக்கியமான காரியங்களுக்கு விடாமுயற்சியை ஜபிக்கணும், பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்கிறது. இந்த பெண்ணு பாருங்க, இவளை இந்த அளவுக்கு வேதனை கொடுத்தது என்ன, அவருடைய மக, அவருடைய மக தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தது. அவருடைய மகள் படுற பாடுதான் அவளை விசுவாச முதிர்ச்சியில அவளை வளர்த்த விட்டது. நமக்கு வாழ்க்கையில நமக்கு பிள்ளைகளை ஆண்டவர் அநேக நேரத்தில் கொடுக்கறது நம்மளை முதிர செய்யறதுக்கு, தெரியுமா? அது அவிவிசுவாச பிள்ளைகளை கொடுக்கறது அவங்கள, அந்த பிள்ளைகளை ஆரம்பத்தில் சந்தோஷம்தான், நம்ம பிள்ளைகள் ஆனந்தம் தான், ஆனால் போக 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 அவங்க நம்ம பிள்ளைகளான்ற அளவுக்கு சந்தேகம் வந்துடுது. ஏன் நம்மளை எதிர்க்கிறாங்க, விரோதம் வருது இல்லைங்களா, ரிபலியஸ் ஆகிறாங்க. நம்ம நம்ம அன்பெல்லாம் கொட்டி காட்டணும், அணைச்சிக்கணும்னு பார்க்குறோம், அதை ஏற்றுக்கொள்றதில்ல, பாவத்தில் வளர்றத பார்க்குறோம், கடினப்படுறத பார்க்குறோம். இதெல்லாம் அந்த பிள்ளைகள் இப்படி ஆகிறத பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறது, என்ன செய்யறது? சின்ன வயசில் தேவ தூதர்கள் மாதிரி இருந்தாங்களே, இப்போ ஏன் இப்படி ஆயிட்டாங்க? வளரும் போது அவங்க எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறாங்கன்ற கவலை, வேதனை, பாரம், அவங்களுக்கு என்ன செஞ்சுக்குவாங்களோன்ற வேதனை, இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது ஒன்று நம்ம பிள்ளைங்க பரிசுத்தாவினாலும் நிறையணும், இல்லை நம்ம பிள்ளைங்க அசுத்தாவினாலும் நிறையணும். ஆண்டவர் பரிசுத்தாவி இல்லாதவங்க எல்லாம் அசுத்தாவினால கட்டுப்படுத்துறாங்களே, அதை நம்ம பார்த்து அந்த பாரத்தை ஆவிக்குரிய உணர்றோமா? அவங்க ஏன் இவ்வளவு ரிபல்லியஸா இருக்கிறாங்கன்னு இந்த பாரம் நமக்கு இருக்குதா? என்ன செய்யணும்? நம்ம இந்த பெண்ணை பார்த்து படிங்க, அவன் மகளுக்காக ஓடி போய் ஆண்டவரே தேவனுடைய குமாரனேன்னு விடாமுயற்சியா அவளை பின்பற்றினான் இல்லைங்களா? அவ நம்ம பிள்ளைங்க வளர்த்தோம், இன்னும் டீனேஜ் இன்னும் பாவத்துல கடினப்படட்டோம்னு வெயிட் பண்ணாதீங்க. மன்றாடி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமா பாஸ்டர், என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண எவ்வளவு நாள் ஜெபம் பண்ண, ஆனா ஆண்டவர் ஒண்ணும் பதில் கொடுக்கற மாதிரி தெரியல. எவ்வளவு நாள் பண்ண அமைதலா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க இன்னும் மோசம் மோசம் தானே ஆயிட்டு போறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு ஜபத்தை நிறுத்திடுது. அதுவா இது? அந்த அந்த பெண் அப்படியா பண்ணுச்சு? நோ, விடாமுயற்சி, விடாமுயற்சி. அவர் அமைதலா இருக்கட்டும், நிராகரிக்கிற மாதிரி தெரியட்டும், விடாமுயற்சி. ஒரு உதாரணம், செயின்ட் அகஸ்டீன் என்றவர் சபசரித்திரத்துல முக்கியமான ஆள். அவளுக்கு அவங்களுடைய அம்மா மோனிகான். அகஸ்டீன் வந்து அவர் ரொம்ப பக்தி உள்ள தாய். அகஸ்டீன் வந்து வளர்ந்து ரொம்ப பெரிய பிரில்லியன்ட் மைண்டு. அது வளர்ந்து ரொம்ப செக்ஸ்லயும் கேம்பிளிங் சூதாட்டத்திலையும் பயங்கரமான மூளை இருக்கிறதுனால நல்லா சம்பாதிக்கிறதுலயும் பாவகரமா வாழ்க்கை போயிருச்சு. அம்மா பார்த்து வேதனையில ஆண்டவர் கிட்ட அழுகுறா, அழுகுறா, அழுகுறா. ஆண்டவர் ஆண்டவர் ஒன்றும் கேட்காத மாதிரி தெரியுது. பையன் இன்னும் மோசம் ஆயிட்டு இருக்கான், இன்னும் மோசமா போறான், மன்றாடுறான், மன்றாடுறான். அகஸ்டீன் சொல்றாரு, எங்க அம்மா எவ்வளவு அழுதுருப்பாங்கன்னா, நான் செத்தா கூட அவ்வளவு அழுதுருக்க மாட்டாங்க, என் ரட்சிப்புக்காக அவ்வளோ அழுதாங்க. அழுது 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 இதெல்லாம் அழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு டைம்ல அவர் நிராகரிக்கிற மாதிரி கார்த்தேஜ்ல இருந்து ரோமுக்கு புள்ள போற மாதிரி ஆயிடுச்சு. ரோம் வந்து அந்த காலத்துல இந்த பாவ பட்டணங்கள், லாஸ் வேகஸ் அமெரிக்கால இருக்கிற மாதிரி, அங்க போனவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அகஸ்டீன் அங்க போயிட்டாங்க. இந்த பெண்ணு விடலையே, அழுது அழுது என்ன ஆனாலும் விடாமுயற்சியா பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு காலத்துல, பெண்ணே உன் விசுவாசம் பெரிது, நீ நீ நினைக்கிறபடி ஆகட்டும்னு சொல்லி, வெறும் விசுவாசியாக அகஸ்டீன ரட்சிக்கல, சபசரித்திரத்துல அவர மாதிரி ஒரு தலைவர் சிந்தனையாளர் இல்லாதபடி ரிஃபார்ம்டு சத்தியங்களுக்கெல்லாம் வேரூட்டி வளர்த்த ஒரு பெரிய மனிதனாக அவர் வந்தார். காரணம் என்ன? அந்த தாய். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அம்மாக்களா இருப்பீங்களா? ஏன் பிள்ளைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? ஏன் அவிசுவாச பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? அநேக நேரத்தில் கீழ்படியாம பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட மன்றாடணுங்க. அந்த பிள்ளைகளுடைய வேதனை நமக்குள்ள, ஏன் சில நேரங்களில் ரொம்ப பாசம் போட்டுறார் நம்ம பிள்ளைகள் மேல, தாங்க முடியாத பாசம். நமக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஆகக்கூடாது. அந்த பாசத்தை வைத்து நம்ம விசுவாசத்தில் முதிர்ச்சி ஆக்குற இல்லைங்களா? அந்த பாசத்தின் எனக்காக கூட அவ்வளவு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஆனா பிள்ளைக்காக அவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணும் போது அதன் மூலமாக நம்மளை முதிர செய்கிறார் இல்லைங்களா? இதே மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஒன்னொன்னு நமக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்க சொந்த ரட்சிப்புக்காக இன்னும் பிள்ளைகளாக இருக்கிற வாலிபர்களாக இருக்கிறீங்க, ரட்சிப்பு அனுபவத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். நீங்க எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? பண்ணுங்க. பத்து வாட்டி பண்ண ஆண்டவர் கேட்கல, பத்து வாட்டி பண்ண ஆண்டவர் கேட்கல, அமைதலாக இருக்கிற மாதிரி தெரியல. எவ்வளோ வாட்டி ஜெபம் பண்ண ரட்சிக்கப்படுற மாதிரி தெரியல. ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டேன்றாரு? ஏன் தெரியுமா? உங்களுக்கு ரட்சிப்புனா என்ன, அதனோட மதிப்பு என்னன்றத உணர்த்துறதுக்கு இருக்கலாம். ஏன்னா சபையிலேயே வளர்ந்தவங்க, சபையிலேயே ஆண்டவர் அறிஞ்சவங்க, காஸ்பல்லாம் கேட்டு கேட்டு, சர்ச்சிப்பெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு பழகி போயிருக்கலாம். அது என்னான்னு கூட ஒரு விசேஷமா இல்லாமல் இருக்கலாம். நாங்களாம் இந்துலேருந்து வந்தவங்க, வெளியிலேருந்து வந்தவங்கன்னா ஐயோ ரட்சிப்பு கிடைச்சிச்சேன்னு கண்ணீரோடு வரவங்க இருக்கிறாங்க. அது தெரியாதவங்க. நீங்கள் சின்ன வயசுலயே அப்படி வளர்ந்து வந்துட்டீங்க. சின்ன வயசுலயே காஸ்பல்லாம் தெரியும், சபைலாம் தெரியும், அதோட மதிப்பே தெரியாமல் உங்களுக்கு இருக்கலாம். அதனால ரட்சிப்பின் அனுபவத்துக்காக ஆண்டவர் சில நேரத்தில் உங்களை காக்க வைக்கலாம், இழுத்தடிக்கலாம். ஆனா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போறீங்க? எவ்வளவு காலம் அவர் ரட்சிக்கிற வரைக்கும் விடாம வச்சா இந்த பெண்ணு மாதிரி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஒரு தேவனுடைய எவ்வளவு ரட்சிப்பு உங்களுக்கு வேணும்ன்றத பாக்கலான்னு இருக்கலாம். பாருங்களேன், அநேக நேரத்துல சில நேரத்துல நம்ம கேட்டு உட்டுறதுக்கு காரணமே அது உண்மையாகவே நமக்கு தேவை இல்லைன்றதுனால, உணராதுனால. நம்முடைய ஜெபங்கள்லாம் அப்படித்தான் இல்லைங்களா? தேவ கோபாக்கினை விட்டு விலகி ஓடுறதுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணுவீங்க? நரகத்துல இருந்து தப்புறதுக்கு எத்தனை வாட்டி, அடுத்த மாசம் உங்களை போட்டு கொளுத்த போறாங்க அப்படின்னா எத்தனை தடவை கேட்பீங்க நீங்க கொளுத்த கூடாதுன்னு? இரவும் பகலும் உட்காந்து கேட்க மாட்டீங்க இல்லைங்களா? பத்து வாட்டி கேட்டேன் அதனால இல்ல பரவாயில்ல கொளுத்துட்டோம் அப்படின்னு இருப்பீங்க? நோ, ரட்சிப்புக்கு எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணு, கேட்டு 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 மன்றாடி பாவத்தை உணர்ந்து விசுவாச வளர்த்து வளர்ந்து வாங்குற ரட்சிப்பு இருக்கே, அதுதான் பெரிய ரட்சிப்பு. அதோட மதிப்பை உங்களுக்கு உணர்த்ததுக்கு ஆண்டவர் அமைதலா இருக்கலாம், உங்களை வளர வைக்கிறதுக்கு. ஆகவே யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, பல காரியங்கள் நம்ம ஏன் ஆண்டவர் அமைதலா இருக்கிறாரு, ஆண்டவருடைய அமைதல் அநேக நேரத்தில் நம்முடைய மாயமாலத்தையும் நம்முடைய மேல்பார்வையான விண்ணப்பங்களும் வெளிப்படுத்துகிறது. நம்ம எவ்வளவு மேல்பார்வையா கேட்கிறோம், ஏன் உடனே கேட்டு கொடுத்திருந்தா அது மதிப்போ நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால தான் நம்ம விசுவாசத்துல வளர்ப்பதற்கு பிள்ளைகளை வச்சு, கஷ்டங்களை வச்சு, உபத்திரவங்களை வச்சு, அந்த உபத்திரவங்கள் நீங்கி போயிடலாம், ஆனா அந்த உபத்திரவங்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கிற வழினால அவர்கிட்ட நெருங்கி நெருங்கி மன்றாடி வந்து அஷூரன்ஸ் வந்துட்டோம்னா அந்த உபத்திரவம் பெருசு இல்லை. பெண்ணே பரலோக சாவியே வாங்கிட்ட நீ, என்னன்னா எடுத்துக்க, இன்னுமே ஒரு சின்ன துளி போதும் அந்த மகளை சரி பண்றதுக்கு. ஆனா இந்த வழிய வச்சு நம்மள அஷூரன்ஸ் கொண்டு வரணும், நம்மள டிகிரியை பாஸ் பண்ண வைக்கணும். அதுக்காகத்தான் அந்த வழியை கொடுக்குறாரு. வழியில்னா வர்றவங்களா, நம்ம வழியில்னா வர்றவங்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆகவே விசுவாசத்தில் வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு நம்ம வளரணும், அதுதான் அவருடைய விருப்பம். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். இந்த பெண்ணு மாதிரி இந்த பெண்ணுகிட்ட நம்ம படிக்கணுங்க. விடாமுயற்சி ஜபம். அருமையான ஆண்டவரே, இந்த உங்களுடைய வார்த்தையினுடைய விளக்கம் எவ்வளோ அதிசயம். எதை விடுறது, எதை சொல்றதுன்றது கூட தெரியாத அளவுக்கு ஏதேத்த நிரப்பி இருக்கிறீர். எனக்கு கொடுத்த காலகட்டத்தையும் மிஞ்சி அதிகமாக பிரசங்கம் பண்றத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இதை சரி செய்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். உங்களுடைய வாக்கு வார்த்தைகள் எவ்வளோ அதிசயமானது. நீண்டமான பிரசங்கமாக இருந்தாலும் உங்களுடைய மக்கள் இதை கேட்டு உணர உதவி செய்யும் அப்பா. அங்கே எவ்வளோதான் பேசினாலும் ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் நீர் அவர்களுக்கு உணர்த்தணும். இந்த பெண்ணை பார்த்து படிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பெண்ணை பார்த்து எவ்வளோ நாங்கள் படிக்கணும், எவ்வளோ தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ என்னுடைய மேல்பார்வை தன்மையினால மனம் திரும்பணும். நாங்கள் இதை படித்து உணர்ந்து அப்பா நாங்களும் விசுவாசத்தில் விசுவாசத்தின் நிச்சயத்தை அடைந்த நிலைமையை அடையும் போது பரலோக சாவியை வாங்கினவர்களாக உன் விருப்பத்தின்படி ஆகட்டும் இன்னமேன்ற நிலைமைக்கு அடைய ஆண்டவரே, எங்கள் உபத்திரவுகள் கஷ்டங்கள் எல்லாமே விசுவாச முதிர்ச்சியின் சாதனங்களாக பார்த்து வளர, உம்மிடத்தில் வர, ஜப வாழ்க்கை எங்களில் முன்னேற, ஒரு 5 நிமிஷம் அடிச்சுட்டு போகிற ஜபம் இல்லை ஆண்டவரே, கதவை பூட்டிக்கிட்டு காண்ற வரைக்கும் பிடிக்கிற வரைக்கும் நீர் எங்களுக்கு தெய்வ சமாதானம் தர வரைக்கும் மன்றாடுற ஒரு ஜப வாழ்க்கையை எங்க எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த பெண்ணுகிட்ட படிக்க கற்றுக்கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.